치어. 아닌데. 이래면 이렇게 빠르게. இல்லை இது வேணும்னு பண்ணுறதா சதியா எல்லாருக்கும் கேக்குதா? ஸ்ரீயோம். இந்த இடைவேளைக்கு பிறகு 6 மாசம் அதுக்குள்ள வந்துட்டோம். அதாவது தாய் சொல்லி பார்த்தா செல்லமா, தந்தை சொல்லி கேட்கவே கூடாது. தாய் சொல்ல தட்டலாம் பரவாயில்ல அப்படி சொல்ல, தந்தை சொல்லாம் கேட்கவே அது அப்பா அது போல. தந்தை சொல்லி கேட்கா, தாய் சொல்லி தட்டு. இப்படிப்பட்டவன் எங்க போய் மாட்டான்? மனைவி சொல்லே மந்திரமான் எங்க போய் மாட்டான்? மனைவி சொல்லே மந்திரம், வேற வழியே இல்லை. எங்காவது ஒரு இடத்துல போய் சிக்கலாம். எங்க? மனைவி சொல்லே மந்திரம். இந்த மாதிரி நம்ம பக்கத்தில் இருக்கிற ஊரில் சோழிங்கிறவங்க இருக்கார். அங்கே உங்களுக்கு அமோகமாக பிரம்மோற்சவம் நடக்கிறது. குழந்தைகள்லாம் அந்த காட்சி அப்படியே என் பிள்ளைங்களுக்கெல்லாம் கொஞ்சம் யாரையும் என் வீட்டுக்காரர்களுக்கெல்லாம் அப்படின்றாங்க. யாரு கேட்கறத? நம்ம மனைவி. அது எம்மன் கேட்கறான். எம்மா அங்க உற்சவத்துல இருக்கோம், நீ வா அங்க. நம்ம ரெண்டு பேருமா வரவங்கலாம் ஆசீர்வதிக்கலாம். இது மட்டும் உற்சவம் இல்லையா? இது தெரியலையா? இங்கே வாங்க. அதாவது சில நேரம் அவர்கள் இழுப்பிற்கு நாம் போக வேண்டும், சில நேரம் நம்ம இழுப்பிற்கு அவர்கள் வர வேண்டும். இதுதான் வாழ்க்கை தத்துவம். எல்லாமே அங்கங்கே விட்டுட்டோமான நாம புத்திசாலி அல்ல. இந்த தாயானே தெரியாத சொன்னார், விஷயம் ஒன்றும் இல்லை. அதாவது எந்தெந்த நேரங்களில் எந்தெந்த தர்மத்தை நீ கடைபிடிக்கிறாயோ, இது உண்மையானது நியாயமான கோரிக்கை, அதை நாம் செய்யலாம். இது நியாயம் இல்லாத கோரிக்கை, முடியாது. இதுக்கு இவங்க என்னடா குழப்பறாங்க? இவங்க குழப்பிக்கிட்டதே இல்லாத சூச்சும். நாளைக்கு அப்பா கிளாஸ் இன்னும் நல்ல குழப்புவாரே. சாமியார் வேற, இவர் வேற குழப்பி விடுவார். நம்ம எளிதா சொல்றோம். ஒரு விந்தை பார்க்குறீங்களா? பார்த்தீங்களா? இந்த ஆசிரமத்தில் எத்தனை வருஷமா இருக்கீங்களோ ஒருத்தர் நான் பயந்து இல்லைன்னு கிடையாது. என்ன புரிஞ்சுக்கிட்டாங்க? நம்ம என்ன புரிஞ்சுக்கிட்டோம் ஆசிரமத்தில், சின்ன சிம்பிள், அத்தை தான் இவ்வளோ காலமாக கிளாஸ் எடுக்கிறாங்க. கிளாஸோ கிளாஸோ கிளாஸ், அப்படியாவது உங்களுக்கு ஞானம் வருமா? இது தேராது. இதுக்கு எங்கே ஞானம் வரும்? எங்கே போனால் எது கிடைக்கும்? திடீர ஜென்மாக்களுக்கு எது கிடைக்கும்? என்ன சொல்கிறார் இன்னும் இந்த நம்ம சுவாமிகள், அதாவது நாம் சொல்வது சுவாமிகள், இந்த சுவாமிகள் அந்த சுவாமி அது தப்பு சொன்னால் ஆபத்து. இந்த சுவாமிகள் தான் சுவாமிகள்னா எப்போ நினச்சிக்கோங்க, இவர் தான் என் எதிரி. எதிரியே உட்கார்ந்திருக்கும் என்னுடைய எதிரி. எப்போவுமே எதிரி இருந்தால் தான் நமக்கு மதிப்பு ஜாஸ்தி. எதிரி இல்லைன்னா மதிப்பு இல்லை. உன்னை யார் புகழ போகிற? உனக்கு வேலையே இல்லை. ராவணன் இருந்ததுனால ராமன், கம்சன் இருந்ததுனால கிருஷ்ணன், இந்த ஆசிரம சிஷ்யர்கள் இருந்ததுனால நான். கைத்தட்டுக்குமா, எவ்வளோ அருமையாக இருக்கு. நீங்கள்லாம் ராட்சசர்கள், நான் மட்டும் தெய்வம். அதான் ஸோ எதிரி எங்கே இருக்கோம்? எதிரி இருந்தாதான் மகத்துவமே ஜாஸ்தி. நம்ம புகழ் ஏறது இல்லை. இவனுங்க பிள்ளைக்கா பசங்க என்ன ஒரு பொண்ணை பார்த்தோன்னே அப்படியே தீவிரமாக போமா, அம்மா அடிக்க வந்த கம்முன்னு உட்காங்களே, அந்த பொண்ணுக்காக பண்ணுறேன்டா, அது கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போடா, என்ன காப்பாற்றி விட்றா, நீ அடிச்சிடாத. இது அப்படி இல்லை. இந்த தர்மம் எதை சொல்கிறது? இந்த தர்மம் என்ன சொல்றது? ஒரு எதிரி இருக்க வேண்டும். அப்படின்னும் போது என்ன, கெட்டதெல்லாம் ஒன்று சேர்ந்து ஒரு உருவ எடுக்கும் பொழுது ஒரு நல்லது அந்த கெட்டதை அடக்கு. அது எப்படி? இன்னைக்கு ஒரே ஒரு பாவம் பண்ண, நாளைக்கு ரெண்டு பாவம் பண்ண, பரவாயில்ல. யார் கண்டுக்கிறாங்க? யார் நம்மளை பார்க்க போறாங்க? கடவுள் தானே, அதுக்கு தான் கண்ணே இல்லை, அதுவே இல்லையே, அது எங்கே இருக்குதோ நமக்கு என்ன போச்சு? ரெண்டாவது பாவம் பண்ணோம், நாளைக்கு மூணாவது பாவம் பண்ணோம். இப்படி இவன் பாவத்தை சேர்த்து கொண்டே போகிற குணமாகப்பட்டது மாறிக்கொண்டே போகும். அதை தான் அழகாக சொல்லியிருக்கார். மனம் ஒரு ஒரு நிமிஷம் இப்படி இருக்கும், ஒரு நிமிஷம் அப்படி இருக்கு. அதனால் அந்த இடத்துல என்ன மூளையாகப்பட்டது, என்ன பண்ணணும்னு தெரியல. அதனால் இதில் கொஞ்சம், அதில் கொஞ்சம், இதில் கொஞ்சம், அதில் கொஞ்சம் அப்படியே போகிறோம். பாவத்தை பெருக்கெடுத்து கொள்கிறோம். எல்லாரும் ஒன்று மட்டும் கேட்டுக்கோ, நமக்கு பாவம் தொடங்கிடுச்சுனால மற்றவங்களை நம்மளால் புரிஞ்சிக்கிற பக்குவம் போயிடுது. நல்லவர்களை புரிந்து கொள்ளும் பக்குவம் போய்விட்டால் உனக்கு பாவம் அதிகரிக்கும். ஏ உண்மையா இப்போ கிழிச்சு எடுத்துருவேன். நல்லவர்களை, நல்லவர்கள் செயலை புரிந்து கொள்ளும் பக்குவம் நமக்கு இருக்காது. புரியுதா? நீங்கள்லாம் அசுரர்கள்லாம் என்ன நல்லதே நம்ம புரிஞ்சுக்க மாட்டோம், நல்லதை கேட்டுக்க மாட்டோம். நல்லதை புரிந்து கொள்ளும் பக்குவம் வேண்டும். வந்தாதான் நீ நல்வழியில் செல்கிறாய்னு அர்த்தம். அது வரலாம் பார்த்தாக்கா பாவம் மூட்டை தான் சொல்லுவாங்க. தவறுகள், இவன் இந்த தவறை செய்கிறான், அவன் அந்த தவறை செய்கிறான், இவன் இந்த தவறை செய்கிறான். இல்லையா, நான் என்ன தவறு பண்றேன் அதை கவனி. தடங்கள், இந்த தடங்களுக்கு காரணம் அது எதிரி சில நேரம் துணையவர் அர்த்தம். இந்த ஆசிரமத்தை பொறுத்தவரையும் ஒரு நல்ல குணம் என்னன்னா இன்னைக்கு ஒன்று கிடைக்கிறதுன்னு எதிர்பார்த்தா நாளைக்கு அது கிடைக்காது. கேட்டால் இது கிடையாது, இது உனக்கு கிடையவே வைக்கிறதே கிடையாது, சார்ஜுக்கே இல்லை, நீ யார் யார் வேதம் சொல்கிறது ஏதோ ஒரு கை தட்ட. அங்கே போய் அந்த அம்மா கிட்டே ஏன் யா பானகம் எலுமிச்ச பழம் எல்லாம் இருக்கேன் யா போய் இப்படி அலைவீங்க எல்லாம் வச்சுருப்பானாங்க மாட்டேன் இங்கே வந்து கேட்டோம் அப்பத்தவங்களுக்கு மாவுல பார்த்து என்ன என்னையா பக்தி என்ன பக்தி இது எடுத்து வச்சா என்ன சார் இப்போ எவ்வளோ கஷ்டமாக அதுக்கு ஒரு விக்ஸா கொடுக்க முடியாது நான் டேப்லெட்டாக கேட்டேன் ஒரு பானம் எடுத்து வச்சு பக்தியில் எவ்வளோ லேக்கிங் போகும் கிழப்போம் பக்தி என்பதே அன்பு தான் பக்தி முதல்ல முதல்ல முக்கியமானது அன்பு தான் பக்தி கை தட்டுங்க பாப்போம் யாருக்கெல்லாம் அன்புக்கு கை தூக்குங்க தூக்கணும்னா ஒதுப்பேன் அதையும் சொல்லிட்டேன் கை தூக்குங்க என் பிள்ளைங்களை நான் அன்பு பாசம் எவ்வளோ ஆறு அதான் பார்த்தீங்கல்ல ஒரு ஒருத்தன் அப்படி நர்ச்சு மேல இன்னும் ஆங்காரத்தோடு தீர்க்க வேண்டும் போட்டு பக்தி பக்தியில் முக்கியமானது என்ன அன்பு ஒரு விருந்தாளி வீட்டுக்கு வருகிறார் அந்த விருந்தாளி வீட்டுக்கு வரும் பொழுது பல வகை அமுது நம்ம அவரை பண்ணுறோம் சட்டப்படி பார்த்தா அவருக்கு என்ன பிடிக்கும் அதை பண்ணணும் இல்லைன்னா பலதை பண்ணி வச்சு நமக்கு ரொம்ப பாசமானவங்க நமக்கு ஒரு ஒவ்வொரு அளவுக்கு தெரியும் இவங்களுக்கு இது பண்ணணும் அதை பண்ணணும் இப்படி பண்ணணும் அவ்வளோதான் ஓரளவுக்கு பாசம் இருக்குன்னா நம்ம பார்த்துக்கலாம் ஓகே இதெல்லாம் சாப்பிடுவாங்க விரும்பி இருப்போம் சாப்பிடுவாங்க அப்போ நம்ம என்ன பண்ணுவோம் விருந்தாளி வந்து ஏமா இதெல்லாம் பண்ணியிருக்கேன் அது வந்து அடுத்து விருந்தாளி வந்து நம்ம க்ளோஸானவங்க ரொம்ப வேண்டியவங்க நமக்கு அவங்களுக்கு அட்ஜஸ்ட்மெண்ட் விருந்தாளி இல்லை அது வீட்டில் ஒத்த அப்படின்னும் போது இதெல்லாம் பண்ணியிருக்கேன் எது வேணுமோ சாப்பிடும் அப்படின்னு சொல்லி ஆனால் ஒரு நிபந்தனை என்ன இதுதான் பண்ணுவேன் இதை தான் நீ சாப்பிட்ணுன்னாக்கா அது என்னையா நியாயமா நாலு பண்ணி தரேன் அஞ்சு பண்ற பத்து பண்ற உனக்கு என்ன வளமோ சார் இது சொல்ற ஒரே ஆத்மா யார் நமது எஸ்கே இல்லை ஐயா நல்லது நான் சொல்ல மாட்டேன் உங்களுக்கெல்லாம் அப்படி கிடைக்காது கவலையே படாது இந்த ஒண்ணு போடுறதே உனக்கு கொழுப்புடா அது கூட கிடையாது அதுதான் பக்தியோட சிறந்த பக்தி கர்வம் இல்லாத பாவனை பக்தி பாவனை பக்தி என்பது என்ன இத்தனையும் ஆதி வியாசர் சொன்னார் அதாவது எதை செய்கிறாயோ அதை தர்மத்துடன் நீ கடைபிடிக்க வேண்டும் செய்யறத கரெக்டாக கடைபிடி அதாவது ஒரு பொண்ணை பார்த்துட்டாலே ஐ லவ் யூ ஐ கிவ் யூ ஃபிளவர் ஐ டூ டாலி டாலி அப்படின்னு சொல்லக்கூடாது என்ன தேவை அவளுக்கு என்ன தேவை என்ன கொடுக்கணும் உனக்கு நிச்சயமாக ஒன்றும் தெரியாது ஒரு ரோஜா பூ வச்சுன்னு தெரியல இதுதான் அவளுக்கு தேவை யாருக்கே வேணும் அதுக்கு நாங்கள் தான் துண்டு கொடுத்து தலையில் வச்சுக்கிறேன் நீங்களே வாங்க அப்போ என்ன தேவை அதான் இதுதான் என் தர்மம்னு சொன்னார் அவரு பெரிய பெரிய ஆளு பெரிய விஷயமா சொல்வார் நம்ம சின்ன ஆள் சின்ன விஷயமா அழகாக போட்டு ஆனால் ஒன்று மறக்காதீங்க ஒரு விஷயம் இருக்குது இந்த ஆசிரமத்தில் ஒன்று நடந்திருந்த காற்றுக்கு வருவார் ரொம்ப சரியில்லை இதில் வேற எங்கள் யார் பார்த்தீங்கன்னா ஆ அவங்க டாக்டர் டாக்டர் பட்டம் பெற்றார் வெளிநாடு சென்று படித்து டாக்டர் பட்டம் பெற்று என்ன பிரயோஜனத்துடன் இருக்கிறார் என்றால் இதெல்லாம் பர்சனல் அப்பப்போ வரும் அதெல்லாம் கண்டுக்கூடாது. நல்லதை எடுத்துக்கோமோ கெட்டதெல்லாம் அப்படி ஒதுக்கிடுவோம். ஏன்னா ஆதங்கத்தை எப்போ சொல்ல முடியும் இல்லையா? எல்லாரும் தெரிஞ்சுக்கணும் நம்ம ஆதங்கம் என்ன, நம்ம ஃபேமிலியில் இருக்கிறது. அந்த பாவனை பக்தியாகப்பட்டது மிகவும் சிறந்தது, பக்தியிலேயே முக்கியமானது. அதாவது அந்த தர்மத்தை நீ கடைப்பிடின்ற அவரு என்ன தர்மத்தில் போறியோ அது. நான் ஒரு வியாபாரி, வியாபாரியா இருக்கிறவன் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தா வியாபார தர்மப்படி பண்ணணும். அந்த வியாபார தர்மம் யாருக்கு தெரியும்? வியாபாரம்னா நான் எனக்கு இவ்வளோ வந்துடணும், அதான் வியாபாரம் இல்லை. வியாபார தர்மம்னு ஒன்று அது என்ன? நான் முதலீடு வைத்ததற்கு கொஞ்சம் பணம், அது ஒரு பங்கு. ஏன்னா இதெல்லாம் ஞாபகம் வச்சு எழுதிக்கோங்க, இதுதான் உங்கள் வாழ்க்கை. நான் முதலீடு வைத்திருக்கேன், அது கொஞ்சம். இன்று நான் வியாபாரம் செய்கிறேன், நான் பொருளை வாங்குறேன், சரியா? அந்த பொருளோட விலை என்ன? அந்த பொருளோட விலை ஒரு 10 ரூபாய். அதனால முதலீடு வைக்கிறார். முதலீடுன்னு உங்ககிட்ட பணம் இருக்குன்னு அர்த்தம். உங்ககிட்ட புண்ணியம் இருக்கு, அந்த புண்ணியத்துல 10 வியாபாரத்துக்கு வைக்கிறாய். இது என்ன? இங்க வியாபாரம். இன்னொரு ஆங்கிள் பார்த்தா பக்தி வைக்கிறாய். 10% அதுல போடுறேன், பொருளை வாங்குறேன். நல்லா புரிஞ்சுக்கோங்களோ, சின்ன பசங்கள்லாம் இதை தெரிஞ்சுக்கணும். இல்லை ரொம்ப முக்கியம், வாழ்க்கையில ரொம்ப முக்கியம். 10 ரூபாய்க்கு நீ ஒரு பொருளை வாங்கினாய். அந்த பொருளை எத்தனை ரூபாய்க்கு விற்கலாம்? இதுதான் கணக்கு. ஒரு பொருளை வாங்கிட்ட 10 ரூபாய்க்கு எத்தனை ரூபாய்க்கு விற்க போற? எல்லாம் எக்கானமி எல்லாம் வச்சிருப்பாங்க. ஒருத்தர் போர்டே போட்டு பாருங்க, ஆனா இந்த கணக்குல அவன் சொல்றது இந்த 10 ரூபாய்க்கு எவ்வளவு போடுவாய்? அந்த பொருள் உடனே போவதா இருப்பதான் கணக்கு பார்ப்பேன். அந்த பொருள் உடனே போறதுன்னா அது எவ்வளவு விற்கலாம்? அந்த பொருள் நிதானமா போறதுன்னா அது எவ்வளவு விற்கலாம்? ஒருவேளை அந்த பொருள் நிதானமா போறதுன்னா அந்த பொருள் எத்தனை நாள் தங்குகிறதோ உன்னிடத்தில், அதற்கு அந்த 10 ரூபாய்க்கு ஏற்றாற் போல் வட்டி போடுது. அந்த வட்டின்னா என்ன? எவ்வளவு போடுவ? 10 ரூபாய்க்கு 10 ரூபாய் வட்டியா போடுவ? இருக்கிறாங்க நாட்டில் இப்படி வட்டி தின்னா பாவத்தில் தாயா போவ? வட்டி வாங்கப்படாது. நியாய தர்மம் இல்லாமல் வட்டி வாங்குபவன் ஒரு ஒரு வட்டிக்கும் அதிகமாக உதவப்படுவான்றது சாஸ்திரம். அதனால இங்க என்ன சொல்றது? ஒரு 10 ரூபாய்க்கு 10 பைசா போட்டு, ஒரு நாளைக்கு 10 பைசா. இது 10 நாள் இருக்கு, 1 ரூபாய். அந்த 1 ரூபாய் எடுத்து தனியா வச்சுடணும். 10 நாள் வச்சா 1 ரூபாய் வருது, அந்த பொருளோட 1 ரூபாய். இப்படி இந்த பொருள் போகவே இல்லை. ஆனா எனக்கு 10 ரூபாய் 1 ரூபாய் வச்சு அந்த 10 ரூபாய் வந்துடும். இப்ப இந்த பொருளை நான் என்ன பண்ண போறேன் சொல்லுங்க? யாருக்கு அதிகமாக அந்த பொருள் தேவையோ, யாருக்கு அந்த பொருள் வாங்க எந்த வித வசதியும் இல்லையோ, அவங்களை பார்த்து இந்த இது தாயா நல்ல வியாபாரம் பண்றமா பண்றவா? யாருக்கு அது தேவை இல்லை, அதாவது அவங்களுக்கு கொடுக்க போகிறது, யாருக்கு அது தேவை அதை வாங்கும் வசதி இல்லை, அதுவா வாங்க வசதி இல்லை ஆனால் அது தேவைப்படும். அப்படி இருக்கும்பொழுது என்கிட்ட இருக்கதை நான் வாங்கிவிட்டேன், பெற்றுக்கொண்டேன், அதனால் நீ சும்மாவே இவனுக்கு நல்ல வியாபாரம். அது என்னடானா கெட் ஒன் பை ஒன் ஃப்ரீ ஆட்டான. நம்ம பசங்க என்னடானா கெட் ஒன் பை ஒன் ஃப்ரீன்னு, ஒரு வீட்டில் ரெண்டு பொண்ணு இருக்கா இல்லை அவளுக்கு சேர்ந்த இன்னொரு ஃப்ரெண்டு இருக்கா, கெட் ஒன் பை ஒன் ஃப்ரீ வருமானு ஏதோ ஒரு கை தட்டணும். அது நல்லா கெட்டி அதுவாரா இன்ட்ரெஸ்டா இப்போ தானே நீ வர இனிமேல் இதெல்லாம் கற்றுக்கலாம். அந்த கெட் ஒன் பை ஒன்றது இது. ஒருவேளை அது இன்றே போகக்கூடிய பொருளாக தான் என்ன, இன்றே வித்துடும், எப்படி வாங்கிட்டு வந்தா இன்றே வித்துவிடும் அப்படின்னா, இன்றைக்கு அதனுடைய விலை என்ன, 10 ரூபாய்க்கு நாம் எத்தனை போடுவோம், வட்டியில 10 பைசா போடுவோம், அப்போ விற்கும் போது எவ்வளோ போடுற, போய் வந்த செலவு, வாங்கின செலவு, இந்த 10 ரூபா போய் வந்தது 1 ரூபாவாக்கும், 1 ரூபா அன்றைய ஒரு தினம் உன்னுடைய உழைப்பு செலவு அது 1 ரூபா, 12 ரூபா இல்லை 15 ரூபா. எவன் ஒருவன் 15 ரூபாய் உள்ள பொருளை 100 ரூபாய்க்கு விற்கிறானோ அவன் பெரும் பாவி, வியாபார தர்மத்தில் அவன் தவறு செய்கிறான். அந்த 10 ரூபா 15 ரூபா தான் விற்கலாம், நீ 15 ரூபாய்க்கு விரு, 20 ரூபாய்க்கு அதுக்கு மேலே போகக்கூடாது. 20 ரூபாய்க்கு விற்கும்பொழுது அந்த 5 ரூபா நான் எதிர்பார்த்தது 10 15 5 மீறி இருக்கிறது, அந்த 5 தர்மத்திற்கு ஒதுக்கிவிடு. யாருக்கு அந்த 5 நமக்கு சொந்தமானது இல்லை, நமக்கு சொந்தமானது இதுதான். இப்போ எல்லாருக்கும் குழப்பம், வாங்கினது 10 ரூபா விற்கிறது 15 ரூபா, 5 ரூபா இருக்கு, 20 ரூபாய்க்கு விற்கான 5 ரூபா இருக்கு, இந்த 5 ரூபாய் தர்மத்துக்கு. இவன் தான் ஒரிஜினல் மனுஷன். ஏதோ ஒருத்தர் கட்டணும், எனக்கு சேர்த்து வைத்துக் கொள்ள வேண்டும், நான் இதை செய்யணும் சொல்லிட்டு பண்றது தர்மம் அல்ல. அதை என் வயிற்ற காய போட்டு நான் செய்வதும் தர்மம் அல்ல. 2 இட்லி இருந்தா நீ ஒன்னு சாப்பிட, நான் ஒன்னு சாப்பிட, அப்படிதான் இருக்கும். எனக்கு ஆனால் நீயே சாப்பிடுன்னு கொடுத்தாலும் பாவம், நீ சாப்பிடாத கொடுக்க மாட்டேன், நானே சாப்பிட்றேன்னாலும் பாவம். இருப்பதை பகிர்ந்த, அதாவது அந்தந்த நேரத்திற்கு அந்த தர்மம். இப்போ இந்த நேரத்தில் அந்த இருப்பதை பகிர்ந்து கொள்ளவும் போது 2 இட்லி இருக்கு, இன்னும் கொஞ்சம் தூரம் நடந்தால் நம்ம வீடு சாப்பிட போகிறோம். எப்பா எனக்கு பசி தான், இருந்தாலும் நான் அவ்வளோ தூரம் போகும் போய் சாப்பிட தான் போகிறேன், நீ ஒன்றுமே இல்லை, இன்னும் எவ்வளோ தூரம் போகிற, இந்த 2 நீ சாப்பிட, இது தர்மம். யோசிக்கும் தர்மம் என்பது என்னன்னா, ஒவ்வொரு ஒவ்வொரு நேரமும் தூங்கி எழுந்ததுல ராத்திரி மட்டும் யோசிக்கணும், உன்னையும் நீ துரோகம் செய்யக்கூடாது. இந்த தர்மம் தான் சொன்னது, மனுஷ தர்மம் என்ன, உன்னை கூட துரோகம் பண்ண, அச்சிச்சோ நான் பட்னியாக இருக்கேன், நான் இன்னைக்கு ஏகாதசி பச்சை தண்ணி கொடுக்க மாட்டேன், ஏகாதசி சரி இரு, இன்னைக்கு ஏகாதசி பச்சை தண்ணி சரி இரு, சாயங்காலம் இன்னைக்கு ஏகாதசிப்பா முடியலப்பா பச்சை தண்ணி குடிக்கல, நானே காலையிலேருந்து பச்சை தண்ணி குடிக்காது வேலை செய்யணும், என்னாலும் முடியல சரி இரு. நேற்று ஏகாதசி விரதம் இருந்தானா முடியல, வயிறெல்லாம் உன்னால் தாக்கு பிடிக்க முடியும்ன்ற ஒரு ஸ்ட்ரென்த் வரும் பொழுது தாக்கு பிடிக்கும். விரதம் வச்சாங்க சொல்ல, குருமார்கள் விரதம் வச்சாங்க, ஏன் வச்சாங்கன்னு சொல்கிறோம், உன் மன கட்டுப்பாட்டுக்கு தான் வச்சாரு தோற, இங்கே தான் கட்டுப்பாடே, அவங்க வைத்தியே கட்டு, கட்டுப்பாடு பண்ணல, அப்புறம் என்னத்தையா மனசை கட்டுப்பாடு பண்ணுறது? எது இப்போ சுட சுட எதனா புளியோதரை கொடுத்தா சாட மாட்டீங்க? யாருப்பா சாட மாட்டீங்களாப்பா? யார் சாப்பிட மாட்டீங்களே? தூக்குங்க, கொடுக்க மாட்டாங்க, அது வேற விஷயம். ஆனால் குடிப்பீங்களான்னு கேட்காட்டி முட்டா ஒன்னி தா. நமக்கு அப்படிலாம் உடனே கேட்டால் கொடுக்க மாட்டாங்க. இது இப்படின்னா உனக்கு புளியோதரை போண்டா தர தின்னணும். எது வேணுமோ அது வேணாம், எது வேணுமோ அதை கொடுப்பாங்க. தயா உலகம். நம்ம எதை எதிர்பார்க்கிறோமோ அது தரமாட்டார்கள். ஆனால் நீங்கள் எதிர்பார்க்கறதெல்லாம் நான் கொடுத்துடணுமா? இப்போ அந்த கணக்கை பாருங்க, 10 ரூபாய்க்கு பொருளை வாங்கிட்டு இங்கே எதிர்பார்க்கறதே 100 ரூபானா நான் எங்கேருந்து போவேன்? எப்பா எதுக்கு கடுப்படி ஆகாது உன் பொருளை வாங்கிறதுக்கு? நீயே வச்சுக்கோ, அதை கை தட்டுங்கப்பா. கொஞ்சம் சுவாரஸ்யம், நான் எவ்வளோ அழகாக சொல்கிறேன், நல்லா இல்லையா? நம்ம அந்த வியாசம் வரும்போது அப்படி ஒரு பவ்யமாக உட்காந்துட்டு அவ்வளோ நல்லா கேட்குறாங்க. நம்ம கிளாஸ் என்ன அப்படியா இருக்கு? நல்லா இருக்கா இல்லையா? நல்லா இருக்குல்ல? ஜோரா சொல்லு, நல்லா இருக்கும். ஆ, நான் சொல்றியா? அப்ப நீ 10 ரூபாய்க்கு பொருளை வாங்கி வைத்திருக்கிறாய், தர்மத்தை உன் கையில இருக்கு. இந்த 10 ரூபாய் பொருளை எப்படி பண்றோம்? அந்த 5 ரூபாய் ஆக்குறோம், எப்படி அதுக்கு 1 ரூபாய் சேர்த்து வைக்கிற? ஏதோ ஒரு ஜபம் பண்ற, ஜபம் பண்றதுன்றது வந்து அது இந்த பொருள் மிக்க மேலே போகல. ஆனால் நமக்கு ஒரு ஆபத்து என்னன்னா, ஒரு நல்ல குரு கிடச்சா அந்த விலை போயிடுச்சு அப்படின்னா. அப்போ விலை போயிடுச்சுன்னா எவ்வளோக்கு விலை போயிருக்கும் நமக்கு தெரியுமா? இல்லையா? இதனுடைய விலை என்னன்னு நமக்கு நம்மளுடைய விலை நமக்கு தெரியுமா? ஏன்னா ஒருத்தர் ஸ்டிக்கர் போட்டு போவோம், என் விலை இது, அது வேலைக்கே இந்த விலை தானா நீ, இதுக்கு நீ தகுதியா அப்படின்னு. அப்ப நீ என்ன வேலை, என்ன வேலை? நம்ம விலை இருக்கிறோமா விலை இல்லையா? விலையே கிடையாது, அவ்வளோ உயர்ந்து தெரியுமா? வாவர நல்ல பொருள் அந்த விலை கிடையாது, இல்ல மட்டமான பொருள் அந்த விலை கிடையாது. எப்படி நம்ம மட்டமான பொருள்? அப்போ விலை என்பது என்ன? இந்த இடத்துல ஜபம் பண்ணும்பொழுது அந்த பொருள் விற்கவில்லை அப்படின்னா நீ ஜபம் பண்ணுறதுல உன்னுடைய புண்ணியங்கள் சேருகிறது. அதாவது அந்த 10 பைசா சேர்க்கற, 10 பைசா வட்டி தான் சேர்க்கற. இப்படி அந்த 10 பைசா 10 பைசா சேர்த்துட்டே வரைச்சே 10 ரூபா உன் கையில் வந்துடுத்து, பொருளும் விலைக்கு போல. ஸோ இப்போ 2 10 ரூபாய் இருக்குது நம்ம கையில். ஒன்று வந்து இருந்தா இல்லையா எல்லாருக்கும் வழக்கிறானா? தூக்கம் வருதா? யாருக்கான தூக்கம் வருதுன்னா சொல்லுங்கள். ஒருத்தர் எனக்கு உதவி பண்ணால் போதும், ஒரு கிழங்கு எடுத்து ஒருத்தர் தலைமையில் அடிக்கணும், தூக்கம் தானே போயிடும். 2 10 ரூபாய் நம் கையில் இருக்கிறது. இந்த 2 10 ரூபாயை என்ன பண்ண போகிறோம்? என்ன சொல்லியிருக்கேன், தர்மப்படி இந்த 10 ரூபாயை தானம் பண்ணணும். அப்போது இந்த 10 ரூபாயை தானம் பண்ணணும்னு நினைக்கும் பொழுதே நற்குருவை அடைகிறார். ஏதோ கை தட்டு. இந்த 10 ரூபாய், அதாவது நம்மளோட கையில் இருக்கிற அந்த வஸ்து விற்கலை, அந்த வஸ்துவை கொண்டு போய் கொடுக்க போகிறது யார், நம்மளை பார்க்க போகிறது யார்? அந்த குரு. அதனால் 1 10 ரூபா கட் பொருளை ஃப்ரீயாக கொடுத்துட்டேன், 100 10 ரூபா வச்சுருக்கேன். அதாவது அந்த விலைக்குரியது வந்துடுத்து உன் கையில், பேலன்ஸ் ஆகிட்டா? அச்சா இல்லையா? உன் புண்ணிய பலம். அதாவது எல்லாருக்கும் ஒரு சந்தேகம், நம்ம இதை ஐயோ வியாசர் சொல்லிவிட்டாரு, புண்ணியம் போயிட்டு பாலம் போயிட்டு இது போயிட்டு அது போயிட்டு பிராணம் போயிட்டுன்னு ஒன்றும் போல, எல்லாம் போயிட்டாங்க. 1 10 ரூபாய் போய்விட்டது, 1 10 ரூபாய் அதாவது நாம் சம்பாதிச்ச புண்ணியத்தை கொடுத்து குருக்கிட்ட போய் உட்காந்துட்டோம். அப்போ 1 10 ரூபாய் நம்ம கையில் இருக்கு. இப்போ இந்த 10 ரூபாயை நம்ம என்ன பண்ணுறோம், இந்த 10 ரூபாயை வச்சு இன்னும் வட்டி சம்பாதி இன்னும் ஒரு 10 சேர்க்கணும், 10 பைசாவாக சேர்க்கணும். உடனே அப்படி சேர்க்க முடியாது. அப்போ அந்த மூலாதாரமாகப்பட்ட, அதாவது மூலம் நீ வைக்கிற அந்த இது ஆதாரம், அதையும் உங்களையே வச்சுக்கிட்டு இருந்தா கடைசியா என்ன பண்றோம், அதையும் குருவிடம் ஒப்படைக்கும். சுவாமி இத்தனை நாளா 10 ரூபா சேர்த்து வச்சு, 10 காசா சேர்த்து வச்சு, முதல்ல 10 ரூபா கொடுத்துட்டேன் உங்ககிட்ட முடிஞ்சு போச்சு, இன்னொரு 10 ரூபா எங்கேயில இருந்து 10 ரூபா இதை நான் சேர்த்துக்கிட்டே வரேன். இப்போ என் கையில் 1 லட்சம் ரூபாய் இருக்கு, இது சேர்த்து வச்சேன், இதுவும் உங்களுக்கு அர்த்தம். ஆனால் சுவாமி இந்த மேலே இருக்கலாம் எல்லாம் கொடுத்தேன், சேர்த்து வச்சதும் கொடுத்துட்டேன், என்னுடைய மூலத்தையும் உன்னிடம் கொடுத்து விட்டேன். இப்போ என் கையில் இருக்கிறது என்ன, ஒன்றும் இல்லை. இந்த 1 லட்சம் எப்படி சேர்க்கிறோம், புண்ணிய பலன், அதாவது 10 பைசா நீ பண்ணுற ஜபமும் குருவிடம் சேர்ந்து குரு சொல்படி நடந்து மற்றவைகளை கடைபிடித்து நன்மைகளை கடைபிடித்து நாம் அதை அந்த வழியில் போனால் இன்னொரு 10 காசு வரும், இங்கே 10 காசு வரும், அங்கே 10 காசு வரும். நம்மளுடைய வியாபாரம் நல்ல நோக்கத்தில் போய் இப்படி 10 காசு, அப்படி 10 காசு, இன்னும் 10 காசு, அங்கே 10 காசு வருது. ஸோ அத்தனை 10 காசையும் நம்ம என்ன பண்ணுறோம், இது மூலாதாரம் அங்கிட்டு இருக்கு, இதை தொடக்கூடாது, எனக்கு வருது எந்த அப்படின்னு சொல்லி அதை சேர்த்து வை. அந்த சேர்த்து வைக்கிற ஒவ்வொரு நற்செயல்கள் சேர்த்து வைப்பது, நீ செய்கிற ஒவ்வொரு நற்செயலையும் நீ சேர்த்து வைக்கிறாய், அப்படி சேர்த்துக்கிட்டே வருது, அது 1 லட்சத்துக்கு வருது. அது என்ன பண்ண போகிற, ஒரு வீடு வாங்கலாமா, இந்த வைகுண்டத்தில் பிளாட் போட்டால் வாங்கிக்கலாம், என்ன சொல்ல வைகுண்டத்தில் பிளாட் போட்டால் வாங்கிக்கலாமா, என்ன பண்ணலாம் இதை அப்படின்னு நம்ம யோசிக்கணும். எனக்கு நாளை வரும் சுவாமி குருநாதர் நான் என்ன பண்ணுறேன், அங்கே ஒரு பிளாட்டு வாங்கலான்னு நினச்சிருந்தேன், 1 லட்சம் ரூபா வச்சுருக்கேன் கையில், நீங்கள் வந்து ஆசீர்வாதம் பண்ணுங்க, ஒரு 500 ரூபா தட்சணம் கொடுங்க. இப்போ அந்த குரு சீக்கிரம் அடப்பாவி, அது மொத்தமே எண்ணி தாண்டா உனக்கு வந்துருக்கிட்டே, உங்ககிட்ட இருக்கிட்டே என் சொத்து அது, ஆனால் நீ என்ன செய்கிறாய், அதில் 500 ரூபா என்ன ஆகுதுன்னா சொத்து அவருக்கு. நல்லா யோசிச்சுவாங்க, இது கொஞ்சம் கணக்கு தான், யாருக்கு கணக்கு தெரியலையோ முட்டால் வீக்கு ஒன்றும் பண்ண முடியாது. முட்டைக்குள் பூஜ்யம், இதுக்கு அர்த்தம் யாராவது கண்டுபிடிச்சு சொல்லணும், அடுத்து நம்ம கிளாஸ் முட்டைக்குள் பூஜ்யம் வைகுண்ட ஏழத்துக்கு விழுப்போ விட்டுருவாங்க பசங்க. அந்த அம்மாவுடைய பசங்க இருக்கிறாங்களே, லேஸ்பட்டவங்க இல்லை, ஒட்ட கூட லேசு. ஏமாத விட்டுருவானு ஒருத்தன் இப்போ தான் வந்து உட்காந்து யாரும் திரும்பி பார்க்க வேண்டாம். அவர் நாட்டிய பாவனையிலேயே பேசுவேன், தெரிந்ததா? ஏண்டா லேட் ஆயிடுச்சு டீச்சர், லேட் ஆயிடுச்சு. ஏண்டான்னு ஏண்டா ஏன் சோம்பே எடுத்தானுங்க எடுத்துக்கிட்டு இல்லை, அதான் காரணம். சரி, இந்த 500 ரூபாயும் கொடுத்ததால் ஒரு துரோகம் வருது. ஸோ நம்ம பாவ புண்ணியத்தை என்ன பண்ணுறோம், பாவமும் புண்ணியமும் இரண்டுமே தெய்வத்தின் ஒப்படைக்கணும்ன்றது. இரண்டுமே ஒப்படைக்கணும் போது என்ன சொல்கிறோம், நீ காலையில் ஒருத்தனை அடிச்சிட்டேன் நான் ஆசையில் பார்த்து சாமி எங்கிட்ட செய்ய சொல்லிட்டு செஞ்சிட்டேன், அதை ஒரு கை தாட்டு. அது ஒரு வேலை வந்துச்சா நான் சாமி கும்பிடும் போது அதனால் ரெண்டு போட்டேன். அப்ப நான் வேகமாக அடிக்கிறேன், நிஜமாக தான் உங்களை அடிச்சேன். உரிமையுடன் செய்வேன், எதை செய்தாலும் உரிமையுடன் செய்வேன். அந்த என்ன கற்றுக்கணும், அப்போ பாவ புண்ணியத்தை சரிபார்க்க வேண்டும் என்றால் அது சரியாகணும்னா குருகிட்ட விழுந்த உடனே, காலில் விழுந்த உடனே நான் சரணாகதி, ஐயா நீ என்ன சொன்னாலும் எது சொன்னாலும் அதுதான் எனக்கு, அந்த வாக்கை தவிர வேற மீள மாட்டேன். அப்போ நீ காலையில் ஒருத்தனை அடித்தேன்னா என் குரு சொன்னாரா அடிக்க சொல்லி இல்லையே, நான் ஏன் அடித்தேன், அது நான் ஆரம்பம். இதுதான் வித்தியாசம். இந்த தாயம் அவர் கிளாஸ்ல இருக்காரு, புரிஞ்சுச்சா? அதை ஒரு கை தட்டுங்க. நிறைய பேர் தூக்க வார்த்தைப்பாங்க, காலையில் என்ன நாஸ்டா, சூடாக ஒரு இட்லி சாம்பார் நல்லா இருந்திருக்கும், அது உப்புமா வேற போட்டாங்களா, எண்ணெயில் உப்புமாவா உப்புமாவில் எண்ணெயான்னு தெரியல. எங்கள் அக்கா திடீர்னு மை மறந்து போயிட்டாங்க, எண்ணெயை ஊற்றி போடுற என்ஜாய் அப்படின்ட்டாங்க. ஏன்னா என் தம்பி கிளாஸ் எடுப்பான், அவனை பை வாங்கினோன்னா நான் உப்புமாவில் எண்ணெய் விட்டேன்னா அவன் தூ எல்லா தூங்குங்கடா. நல்ல அக்கா, நான் என்ன பண்ண முடியும், சட்னி சாம்பார் சாமி சட்னி சாம்பார் வேற போட்டாங்களாம்பா. ஏதோ எனக்கு வந்து காமிச்ச நீ, அது நீ எங்க இந்த வெத்து குழந்தை எடுத்துன்னு போயிட்டீங்க. பகவானுக்கு நைவேத்தியம் என்றால் அந்த சிலை சாப்பிடுகிறதா இல்லையான்லாம் யோசிக்க மாட்டான், ஆயிடுச்சு அவ்வளோதான். எடுத்துப்போம் கேட்டால் எஸ்கே அப்படிதான் அவன் அம்மா பண்ணுது. எனக்கு கை தட்டு, ஸோ எஸ்கேக்கும் நமக்கும் ஒரே ஈடாக முடியும். அவள் பண்ணுவோ பண்ணாத இப்போ என்னவோ போட்டோம், இவரு ஒரு ஒரு சனிக்கிழமை அது எத்தினோரு ஆவேசத்தை பார்த்தா இவர் என் மேலே போட்ட போகிறார், அவ்வளோ தான் நான் அவ்வளோ தான் காலி அப்படின்னு நினைப்பேன். எத்தினோரு வேறு ஓர சாப்பிட்டது இந்தா இதுதான் பத்தியா அப்படின்னு நினைப்பார். நல்ல பூசாரியா, ஏதோ ஒரு கை தாட்டுங்க பூசாரிக்கு. அழகாக வச்சு அழகாக இல்லைப்பா சாப்பிட, அது அவர் முழுதன் வந்த மட்டும் அப்படி அழகாக சாப்பிடுவா. நான் அவரு சொல்லார் போடா இந்த சோறன் நல்ல சோறே கிடைக்குது, இது தேவை நாம இதுக்கெல்லாம் காத்துனுங்கிறோம், நமக்கு விட மாட்டான். இப்போ நம்ம சப்ஜெக்ட்டுக்கு வருவோம், இப்போ புரிஞ்சுட்டு பாவம் என்ன புண்ணியம் என்ன சரிபார்க்கறது என்ன எல்லாருக்கும் புரிஞ்சுட்டா அவ்வளோதான். வேதர்மா வேசர் மாதிரி தான் நம்மளும் இங்கே அங்கே ஒன்று ஒன்று சொல்லிட்டோம், ஜாயின் பண்ணிக்கோங்க ஒரு வீட்டில்னா பரவாயில்ல, பின்னா அடுத்த கிளாஸில் பார்த்துக்கோங்க. ஒரு வாட்டி ஃபெயில் ஆகிறா, ஒரு சப்ஜெக்டில் ஒரு வாட்டி ஃபெயில் ஆகும், ஒரு வாட்டி ஃபெயில் ஆனவுடனே உனக்கு பழக்கம் ஆகிடுறது. அடுத்த வாட்டி அடுத்த வாட்டி போகிறோம், ரெண்டு சப்ஜெக்டில் ஃபெயில் ஆகிறோம், ஆனால் ரெண்டு தானே. உடனே மூணாவது வாட்டி போகிறான், மொத்தமே வீட்டுக்கு வரான், உட்காந்துருக்கான். அப்பங்காரன் வர டேய் என்னடா என்ன ஆச்சு உன் ரிசல்ட்டு? அப்பா இந்த வாட்டி தான் பா திருப்தியாக இருக்கேன். நான் சொன்னா இந்த வாட்டி தான் பா திருப்தியாக இருக்கும். அப்போ நான் ரொம்ப சந்தோஷம் ஆகிடுச்சு. நம்ம பாஸ் ஆகிட்டு அம்பலருக்கு நல்ல மாவட்டம் ஃபஸ்ட் கிளாஸில் வந்திருக்க அம்பலருங்க. டே கொண்டாட்டி அடே நம்மள பத்தியா எவ்வளோ நல்ல அருமையாக பச்சு பாஸ் ஆகிடுச்சு. இதே மூணு இத்தனை வாட்டி ஆயிடுச்சு. இதில் வேற ஒரு பெருமை நம்புள்ள தப்பங்காரணங்களுக்கெல்லாம் நல்லது செய்தால் எம்புள்ள நடுவாங்க. எம்புள்ள பற்றியா எவ்வளோ அருமையாக பாஸ் ஆகிருக்கோம், எவ்வளோ நல்ல மார்க் வாங்கியிருக்கோம், ரொம்ப நல்லா ஆயிடுச்சு. அவனுக்கு எதனா பண்ணு, ஊருக்கெல்லாம் இனிப்பு கொடுக்கணும். உள்ள பார்த்துங்க எப்பா என்ன இப்போ இனிப்பு என்ன உந்த பிரச்சனை தம்பி? இப்போ தானடா சொன்ன நல்ல ரிசல்ட்டு பாஸ் ஆகிட்டேன். இவன் சொல்லவே இல்லை அதுக்குள்ள நேற்றுக்குன்னு ஆகிட்டேன். இப்போ தானடா சொன்னேன் நல்ல ரிசல்ட்டு பாஸ் ஆகிட்டேன் நல்லா இருக்கேன்னு சொன்னியடா, அதை வச்சு தாண்டா சொல்கிறேன் அப்படின்னு பாஸ் ஆகிட்டேன்னு உங்ககிட்ட சொன்னேன். இன்னும் என்னடா சொன்னேன் இப்போ தான் திருப்தியாக இருக்குன்னு சொன்னியடா. பா உட்காந்து கேள், அப்பனுக்கு அறிவு சொல்லும் சுப்பிரமணியன். எத்த ஒரு கை தட்டு அப்பா உட்காந்து கேளு, நான் சொல்றத முதல்ல கேளு. சரி என்னடா? சரி பையன் பாஸ் பண்ணிட்டான், ஏதோ நிறைய மார்க்கில் பாஸ் பண்ணியிருப்பான் உங்களுக்கு, கஷ்டப்பட்டு படித்ததை பற்றி ஏதோ சொல்லுவானா இருக்கும், போனால் போகிறது சொல்லிட கண்ணப்பா. உட்கா முதல் வாட்டி பொருத்தி தருவா கண்ணே, போன போகிறதுமா விட்டுட்டேம்மா, அதை அது மறந்துடலானம்மா. இப்போ தான் நல்லா வாங்கிட்டேன். இது போதுமே கேளு நான் சொல்கிறேன். சரி சார், முதல் வாட்டி ஒரு சப்ஜெக்ட் தான் முடிச்சு, ரெண்டாம் வாட்டி ரெண்டு போச்சு. சரி தம்பி இதெல்லாம் வாழ்க்கையில் சகஜம்டா, நான் கூட அந்த மாதிரி நிறைய ஃபைல் ஆகிட்டேன். தேவையா இது இந்த நேரத்தில் இந்த அப்பனுக்கு இந்த வார்த்தை தேவையா? ஏய் நான் கூட இந்த மாதிரிலாம் ஃபைலாக இருக்கேன், இப்போ தான் பாஸ் ஆகிட்டேன்ல, வேற நல்லது பார்த்துக்கலாம்டா அப்படின்னு. அப்பா அவசரப்படாது கேளு, என்னடா வச்சிருக்க அப்படி? சரி சொல்லு. இந்த வாட்டி நான் மொத்தத்துலேயுமே ஃபைல் ஆகிட்டேன். சொல்ல உனக்கு வெக்கமா இல்ல? இப்படி எல்லாத்துலயும் ஃபைல் ஆகி வந்திருக்கிறேன். ஆமாப்பா நீயே தான் ஆயிருக்கேன்னு சொன்னியா, அப்ப நான் ஆகல. என்ன கை தட்டு நீயே தான் ஆயிருக்கேன்னு சொல்லும் போது நான் என்னென்ன சொல்ல விட்டேன்? ஏண்டா அப்படி நிம்மதியா இருக்கேன்னு சொல்றியடா? எப்படிறா அப்பா ஒன்னொன்னா போச்சுன்னா அது சந்தோஷம் இல்லைப்பா. முதல்ல போகும்போது கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சு, ரெண்டாவது போகும்போது மனசு தேடிச்சு, இப்போ ஜாலியா இருக்கேன். இது எப்படி முதல்ல ஒரு பாவம் பண்ணுவோம், தெரியாத பாவம் பண்ண, தெரிந்தும் தெரியாமல மறிந்தும் மறியாமல சகல குற்றங்களையும் பொறுத்தவரை வேண்டும். காசி விஸ்வேஸ்வரா எல்லாம் யார் யாரெல்லாம் கூப்பிடணுமோ எல்லா ஈஸ்வரா அர்ப்பணம் கிருஷ்ணார்ப்பணம் முடிச்சுட்டாங்க. அது முதல் வாட்டி. ரெண்டாவது வாட்டி பாவம் பண்ணும்போது மனசில் கொஞ்சம் தடக்கடா அங்கங்கே இருக்கும், எங்க அடிக்கோ தெரியாது, மொத்தத்தில் எங்கோ அடிச்சுன்னு இருக்கும். தப்பட்டப்பட்டப்பா பரவாயில்ல. அப்பனா என்னடா அண்ணா நாமளே தான் ராஜா, இந்த பாவம் பண்ணேன்னா எனக்கு தூக்கம் வரலன்னா ஏதோ நல்ல கை தட்டுங்கப்பா. எப்ப அருமையா இந்த மாதிரி வியாசரால் சொல்ல முடியல, சிரிக்க முடியுதா உங்களால்? ரெண்டு கிளாஸ் எத்தனை கிளாஸ் அந்த அம்மா வருவாங்க, ஒரு சைலண்ட்டாக ஒரு கிளாஸ் இருப்பாங்க, இவங்க வருவாங்க ஒரு சைட், எதனா சிரிச்சிங்க சந்தோஷமாக இருக்கீங்க. முதல்ல மனுஷனுக்கு வேண்டியது சந்தோஷம், மனமிட்டு சிரி, மானம் போக சிரித்தார். இதை கை தட்ட, மனம் விட்டு சிரி, மானம் போக சிரித்தார். அதை தான் துரியோதனன் சபையில் சொல்கிறேன், டே மானம் போய் சிரிக்கிறியாடா, மனம் விட்டு சிரிக்கணும்ல, சிரிப்புக்கு ஒரு மனம் தானே வேணும், மானம் போகக்கூடாதுடா, மானம் போய் சிரிச்சியானா அது கேவலம், எங்கேயோ போய் நிற்பாயடா நீ. அதனால் ஒரு பாவம் டைம் 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 டெவலப் ஆயிடுச்சுன்னா அந்த பாவனம். இப்போ நம்மெல்லாம் எப்படி ஆய் பரவாயில்ல, நாங்கள் என்னமோ தேவி கிளாஸ் பார்க்குறோம், நாங்கள் என்னமோ தேவியோட பேசுகிறோம், நாங்கள் என்னமோ அப்பாவோட பேசுகிறோம், பெருமாளோட பேசுகிறோம், எல்லாம் அவ்வளோதான், பரவாயில்ல. அது அந்த பக்கம், இது இந்த பக்கம், இது ரெண்டு எக்ஸ்ட்ரீமாக எந்த பக்கம் போகும்போது பார்க்கலாம். எந்த ரெண்டும், ஒரு பக்கம் புண்ணியம் பண்ணுறோம்னு நினச்சிருந்தோம், ஒரு பக்கம் பாவத்தில் போயிட்டே இருக்கும், போயிட்டே இருந்தோடனே நாங்கள் என்ன பண்ணுறோம், கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக பின்னாடி வந்து ஒரு மொத்தமாக நின்றுறோம், நீயே போ, இனி நீயே சுயமாக போ. அது தாயா வாழ்க்கை, இறைவனை நம்பினால் அவன் கொடுப்பது எல்லாமே அவன் செயல் அப்படின்னு போனா பிரச்சனை இல்லை. இல்லை நான் தான் பண்ணுறேன்னு சொல்லிட்டு முன்னே போனியானா நீயே பண்ணிக்கோ, ஒன்னால ஒன்று புரிந்ததா? இப்போ வாசு பையில் எவ்வளோ சந்தோஷமாக நான் கேட்டீங்க, இப்போ புரியுதா? நம்ம செய்கிற ஒவ்வொரு தவறும், அதாவது முதல் வாட்டி பொண்ணை போய் பார்க்கும்போது அப்படி கொஞ்சம் அப்படி சைட் அடிக்கும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், அவளே ஹாய் சொல்லிட்டான்னு பிரச்சனையே இல்லை. இந்த பாவம் அப்படிப்பட்டது, அதாவது இங்கிலீஷில் சொன்ன இட் இஸ் சின் இஸ் த ஒன் ஹூ விச் டெம்ப்ட்ஸ் யூ, டெம்ப்டிங் அப்படியே கேட்டுன்னா சாப்பிடுவேன், சாப்பிடியா இல்லையா, முட்டைப்பட்டா சாப்பிடியா, பார்ப்பே இல்லை, பார்த்த சாப்பிட்ற போல தோணும்ல, அதான் கை தாண்டுப்பா. இட்ஸ் எ டெம்ப்டிங், பாவம் என்பது ஒரு டெம்ப்டிங், இது செய்யக்கூடாதா, இது பண்ணக்கூடாதா, இது ஏன் தெய்வம் வேணும், அதுதான் வியாசர் சொல்கிறார், உன் மனசே காரணம், உன் மனசால நீ இது பாவம் தெரிஞ்சா பண்ணாத, அந்த தர்மத்தை நீ கடப்பிடின்றாரு, இதுல என்ன தப்பு, உன் மனசுல தெரியும் இது பாவம், இதை செய்யக்கூடாதுன்னு தெரியும், இதுதான் தர்மம்ன்றது தெரியும், தெரிஞ்சு இருந்து அதை நீ பண்ணக்கூடாது, அந்த பண்ணத்தினாலதான் பாரதம் எல்லாமே அழியுது, உன்னுடைய ஆணவம் அழியத்துக்கு காரணமே தெரிஞ்சு செய்கிற பாவம் தான், இது தெரியும், அதனால இந்த தெரிந்தும் தெரியாமலும் சொல்ல வேண்டிய பிரயோஜனமே இல்லை, அது வேஸ்ட், ஏன்னா நம்ம தெரிஞ்சுதான் செய்யணும். அந்த தெரிந்து செய்வது என்ன, இந்த பாவம் நம்ம, அதாவது பாவம் தெரியும் கிட்ட போச்சே தெரிஞ்சுன்னா இருப்போம், எப்படி கேட்க பார்த்தா முட்டை இருப்போம், முட்டை இல்லாத கேக் இருக்குமா, அவன் கேட்குறது முட்டை இருக்கும், முட்டை இருந்தால் கேட்கும், ஒரு நல்ல கேக் கொடுக்க மாட்டாங்களா? ஸோ அந்த கேக்க வச்சு உங்கள் மைண்ட் எவ்வளோ விதமாக மாறும், அல்பம் இது சாப்பிட்ணோன்னு என்ன இருக்குது, இது இல்லைன்னா இன்னொன்று சாப்பிட்டு போகலான்ற பக்குவம் யாருக்கு இருக்குங்க பார்ப்போம், இருந்தால் அவன் தான் பாவம் செய்யறதுக்கு அஞ்சுவான், அவன் தான் மனுஷன் சொல்கிறார் யார் வியாசன், வேற ஒன்றும் இல்லை. அதாவது உன்னை பார்த்தா டெம்பிங் ஆகக்கூடாது, கிறிஸ்தியல் பசங்களுக்கு பார்ப்பான், ஒரு கொலுசாக யாரும் என்ன புதுசாக எதே எவனாவது போனான், அதே அவன் போனான், ஓ டெம்ப்டிங் இருக்கக்கூடாது. எந்த ஒரு விஷயத்திலும் நமக்கு பணமாகட்டும், ஏன்னா முதல்ல எங்கே வருது டெம்ப்டிங், பணத்தில் வரும், எனக்கு இன்னைக்கு ஆசை வட்டி கொடுக்கணும், 10 ரூபாயை சம்பாதிக்க ஆரம்பித்தா நான் 10 ரூபாயை 100 ரூபா வட்டி கொடுப்பேன், என்ன வாங்கிட்டீங்களா, 10 ரூபாய்க்கு 100 ரூபா வட்டியா, தயார் நாட்டில் நடக்குது, 10 ரூபாய் கொடுத்து தினம் 10 ரூபா வாங்கிக்கிறானே, விதி முறையை மீறி நீ நடக்கிறாய், உன்னுடைய விதிமுறையை மீறி நீ நடப்பதால் அதற்குரிய தண்டனையை நீ அனுபவிக்கத்தான் செய்வாய். அதற்கு காரணம் யார்? நீயேதான். நம்ம எப்பவுமே என்ன சொல்றோம்? தெய்வத்தை சொல்ல காரணம் காரியம் காரணி என்ன என்ன சொல்லுவோம், நீ ஸ்லோகம்லாம் சொல்லுவோம், நிறைய சொல்லுவோம் நம்ம. அதில் நம்ம சுவாமியார் சொல்ற இந்த காரணம் காரணி, இங்கே என்னை பொறுத்தவரையில் காரணமும் நீ தான், காரியமும் நீ தான், எல்லாமே நீ தான், நான் ஒன்றும் பண்ணல. அத்தை தான் வியாசம் கடைசியாக சொல்ல, பகவான் அகம் பிரம்மாஸ்மி உன்னுள்ளதான், நீ உன் நல்லதை எடுத்துக்கோ, உன் கெட்டதை அழி, அப்போ உன்னுள்ள இருக்கும் ஆண்டவனை உன்னால் தரிசிக்க முடியும். அதாவது ஆண்டவனை தரிசிக்க முடியும் அவ்வளோதான். அவர் கொஞ்சம் ஐசில சப்பில சொல்வார், நம்ம சாதாரணமாக இருக்கு. அப்போ உன்னுள் இருக்கும் அந்த ஆண்டவனை தரிசிக்கணும். அதாவது இந்த பாவ செயலை நீ செய்யாதே, பாவத்தை பண்ணாத. பாவம் ஒரு டெம்டிங் ஆயிடும், டெம்டிங் ஆகி பழக்கம் ஆகி அதுவே வாழ்க்கை ஆயிடும். அதனாலதான் முக்கியமா நான் டெம்டிங்ல இருக்காது, இல்லையே இல்லை அவ்வளவுதான், இது நடக்குதா நடக்குது, இது போகுதா போகுதா, அதைதான் சொல்றேன். இப்ப புரியுதா? யாசோ சொன்ன இரண்டு நாள் வகுப்பு இதுதான். அதாவது எது மேலேயும் டெம்பிங்காக இருக்காத, எதையும் கணக்கு கணக்கும் உனக்கு தெரியாது. பத்து ரூபாய்க்கு நீ எவ்வளோ மூலதானம் வைத்திருக்கிறாய் தெரியாது. வைத்த மூலதானத்தை நீ குரு பாதத்தில் கொடுத்து விட்டாய், இனி எவ்வளோ மூலதானம் கிடையாது. நீ செய்ய போகிற ஒவ்வொரு செயலிலும் வரக்கூடிய புண்ணியம்தான் உனக்கு நெஞ்சம். அந்த புண்ணியத்தையும் சேர்த்து அந்த குருவிடம் ஒப்படைத்து விட்டால் அருமையாக ஒரு பாட்டு பாடுவாங்க, பாட்டு எதுவும் ஒரு பாட்டு பாடுவாங்க, அல்லது நம்ம சிவம் தேவர் ஆஹா என்ன இருக்கும், தேவி உன்னையும் நானும் என்னப்பா ஆமா அது ஏதோ பாடுவாங்களேப்பா, எல்லாம் மறந்துட்டீங்களா? அப்போ மட்டும் கை தட்டி பக்தி பரவசத்தோடு அப்படியே எல்லாம் ஜில் ஜில் ஜில்னா இப்பயும் சொல்ல மாட்டேன். ஆபரணமாக போனோன்னெலாம் பாடுவோம், பாடுறது மட்டும்தான் நம்ம. அப்போ ஆபரணமாக போனோன்னா அவன் வந்து கூட்டின்னு வரலாம், இல்லை நான் தான் போகணுன்றது அந்த பாட்டினுடைய அர்த்தமே அதான். ஏதோ கை தட்டுங்கம்மா, அர்த்தம் புரிஞ்சுங்களா யாருன்னா அந்த பாட்டை? உன் மா உன் திருமேனில் நானும் இடம்பெற வேண்டும், நான் தான் வரணும் அங்கே, நீ நீ கூப்பிட மாட்ட, நீ பண்ண மாட்ட, நான் தான் வரணும் அப்படின்னா நான் நகையாகணும். அப்ப நான் பரிசுத்தமாகணும், நான் பரிசுத்தமானதான் நான் நகையானதான் உங்ககிட்ட வருவேன். நம்ம கர்வத்தில் இருந்தா எப்படி வருவோம்? இப்ப புரியுதா? நான் பரிசுத்தமானதான். அப்ப பரிசுத்தம்ன்றது என்ன? இங்க எனது பாவமும் எனது புண்ணியமும் உனக்கு அர்ப்பணித்து விடுகிறேன். அப்ப பாவ புண்ணியம் அர்ப்பணிக்கிறேன்னா ஒருத்தர் அடிச்சுட்டு இது உன்னுடைய பாவம்னு சொல்லக்கூடாது, ஒருத்தர் 100 ரூபாய் கொடுத்துட்டு இது உன்னுடைய புண்ணியம்னு சொல்லக்கூடாது. அந்த தர்மத்தை கடைபிடித்து கரெக்டா நீ உன்னுடைய ஃபாலோல போனியான அதில் வரக்கூடிய புண்ணியத்தை குருவிடம் ஒப்படைத்து விட்ட வேண்டும். இந்தா நான் 1 லட்சம் ரூபாய் சம்பாதிச்சேன், அதுவும் உனக்கு எல்லாமே உன்கிட்ட ஒப்படைச்சு விட்டேன், உன்கிட்ட கொடுத்துட்டேன், பாவத்தையும் கொடுத்துட்டேன், புண்ணியத்தையும் கொடுத்துட்டேன், எல்லாம் கொடுத்துட்டேன், நான் நிற்கிறாதி அப்படின்னு கை தூக்கம். அதுதான் அந்த தத்துவம். கை தூக்குற தத்துவம் என்ன? உன்னை மனதால் நினைப்பவர்க்குன்ற மனதால் அப்படின்னு சொல்லும்போது என்ன? என்னை பரிபூர்ணமாக உன்னிடத்தில் கொடுத்து விட்டேன், எனது பாவம் புண்ணியம் எல்லாம் கொண்டு வர வேண்டும். பாவத்தையும் புண்ணியத்தையும் போது நீ சரியா போயிட்டே இருந்தாலும் சமான நிலையில வந்துடும். வந்தாலே வாழ்க்கை உன்னது, வாழ்க்கை ஆபரணமாக அமையும். யோசிச்சீங்களா? ஒன்றை கண்டுபிடித்தீர்களா? முன்ன நாம் அது சுவாமிஜி இருக்கும்பொழுது, இப்போ நம்ம இவர் இல்லை, யாரும் இவர் என்னன்னு கதை, நம்மது சுவாமி நேற்று வந்தார், நம்ம சுவாமி சுவாமிஜி இருக்கும் பொழுது இவர் எடுப்பார் கிளாஸ் நிறைய. அதனால்தான் அவர் சப்ஜெக்டே தொடாமல் நான் எங்கேருந்தோ அப்படி பைபாஸ்லேயே போனேன். இருந்தாலும் எனக்கு அவருக்கு ஒரு ஒப்பந்தம் இருக்குது, நான் எந்த சப்ஜெக்ட் அவர் தொடுவார். இப்போ நான் தான் முதல்ல என்ன பண்ண ப்ரிஃபரன்ஸ் எனக்கு கொடுத்துட்டாங்க அவரு கொடுக்கலையே. பிரைட் ஸ்டூடெண்ட்டுக்கு எப்போ பின்னாடி தான் ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க. மக்கு என்ன போல் இருக்கிற ஸ்டூடெண்ட்டுக்கெல்லாம் ஃப்ரண்ட்டில் கொடுத்துருவாங்க. காரணம் என்னன்னு இதுக்கு தெரிஞ்சு ஒரு நாலு நாளே சொல்லிட்டு போயிட்டோம். அப்புறம் பிரைட் ஸ்டூடெண்ட் அதை வந்து இல்லையா அழகா ஒரு விதைய கொடுத்தா செடியே இப்படித்தான் இருக்கும், இதனுடைய பழம் இதுதான், அது வருதோ வரலையோ அதை எனக்கு தெரியாது, ஆனால் அதுதான் உண்மை அப்படின்னு சொல்கிறது தான் உபநிஷத்து இல்லையா. அதை கை தட்டுப்பா. உண்மை அதான் உபநிஷத்னா அதுதான், அதுவே ஒரு விரையை காமிச்சுதான் அதில் இதுதான் இந்த செடி இப்படி இது இந்த விரையை க பார்த்த உடனே இது இந்த மாதிரி செடி இப்படி வரும் இப்படி. அந்த காலத்தில் அவ்வளோ ஞானியாக இருந்தார். அம்மா வந்து ஒரு பொண்ணை பார்த்தா இவ இந்த வீட்டிலேருந்து வராளா இருக்கலாம், ஆனால் இந்த வீட்டுக்கு யாரும் இப்போ புதுசாக வந்துக்கிறாள், இத்தனால அப்படி வரலையே. இந்த வீட்டில் இவ்வளோ அழகாக ஒரு பொண்ணு பார்த்ததே இல்லை, அதுவே அழகாக இருக்காது. இவனுக்கு இவ ரசனைக்கு அதுதான் அழகுன்னு தோணுது. அது இந்த ஜென்மத்து ஜனம் ஒரு கை தட்டுப்பா. அப்பப்போ ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும், சூடாக ஒரு டீ கொடுப்பாங்களா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், சாமிஜி வந்தால் காப்பி கொடுப்பாங்க, அதெல்லாம் மட்டும் மறக்காமல் கரெக்டாக சாமிஜி வந்தால் காப்பியாக இட்லியாக சாம்பார் ஆடினாங்க. இதே பெருமாள் அந்த கரெக்டாக அது எப்போ பாரு வருது, அது என்ன போ எல்லா வாட்டியும் தான் அது கொடுத்தாது. ஏன் சொல்கிறேன் இதை, சுவாமிஜி இந்த இடத்தில் ஃப்ரான்ஸில் வந்தால் அந்த டிரான்ஸில் யாரெல்லாம் பார்த்துருப்பீங்களோ, விநாயகர் பார்த்தீங்கோ, முருகர் பார்த்தீங்கோ, ஐயப்பன் பார்த்தீங்கோ, அப்புறம் ஆஞ்சநேயர் கூட பார்த்தீங்க, எல்லாரும் பார்த்தீங்களா இல்லையா, எல்லாரையும் பார்த்துட்டீங்க. உடம்பு அதே அந்த உடம்புல தெய்வத்தெல்லாம் பார்த்தோம் ஓகேவா. இப்போ அது தெய்வமா மாறிச்சு, இது அந்த உடம்பு தெய்வமா மாறி. எப்படி இப்ப எப்படி கதை, இந்த உடம்புல தெய்வமா மாறின உடம்புல அந்த சாமிச்சு ஜோயின்னு வராது. கை தட்டுப்பா. புரிஞ்சுதா இல்லையா, புரியுது பண்ணி ஆண்டவருக்கு புரியாதியா. அதாவது அந்த சுவாமிஜி உடம்பில் எல்லா தெய்வத்தையும் டிரான்ஸ்ஃபர் டிங் 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 நான் கோனிங்க பின்னாடி தட்டத்துக்கு ஓடுவீங்க. இந்த சாமி ஆனா இன்று இந்த தெய்வ உடம்பில் அந்த சுவாமிஜி வர, அதாவது மொத்தத்தில் டிரான்ஸில் வந்தால் யாருக்கு எப்போ மதிப்போ அவ்வளோதான் மதிப்பு, கல்லா சாமிக்கும் மதிப்பு உண்டு, இந்த மாதிரிலாம் வந்தால் மதிப்பு கிடையாது அப்படியா. இப்போ ஆரம்பத்தில் அவங்க கேள்வி கேட்டாங்க தெரியுமா, குரு கடவுளை படைத்தாரா கடவுள் குருவை படைத்தாரா, இதுதான் அவர் ஆன்சர். உங்களுக்கு சீயே இருக்குது, உங்களை பார்த்து தான் அவங்க கேள்வியை கேட்குறாங்க. சிலபஸ் இஸ் கிவன் டு யூ அண்ட் தே ஆர் ஆஸ்கிங் யூ தி க்வெஸ்சன்ஸ். நம்ம படித்தா தானே சிலபஸ் தெரியும், ஒரு வாட்டி ஃபெயில் பல வாட்டி ஃபெயில் போய் கூட புக்கே அவ்வளோதான். டிரான்ஸ்ஃபார்மாக ஜிங் 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 அது வேறு கீழெல்லாம் ஒன்று அடிபட்டு இன்னாதிக்கே சரி ஒரு இடத்துல உட்காந்து ஜாம் பண்ண வேண்டியதுதான். இதெல்லாம் நம்ம பண்ணுவோம் அப்படி. அப்போ என்ன கற்றுண்டோ, அப்போ இந்த ஆன்சர் இங்கேயே இருக்கு. என்ன சுவாமிஜி உடம்புல அத்தனை டான்ஸில் அத்தனையும் பார்த்தோம், தெய்வ உடம்புல சுவாமிஜியை பார்த்தோம். புரிஞ்சுச்சா, என்ன மச்சினி தான் ரொம்ப கன்ஃபியூஷன் இருக்காங்கப்பா டாக்டர் இல்லை. அவங்களுக்கு வந்து பாவம் புண்ணியம் கர்மாவில் வந்து உள்ளே போயிட்டாங்க, சமூகத்துள்ள இறங்கிட்டா அவ்வளோ சிக்கத்தில் வெளில வர முடியாது இல்லைப்பா. அதனால் நாம் இந்த ஒரு சின்ன பிட்டை போடுறோம், புரியுது? அதாவது ஆங்கர் ஏறு மேலே போடுங்க. இப்போ சாமிஜி உடம்பில் இத்தனை பேரை பார்த்தோம். நம்ம பெரிய ஒரு அழகாக கிளாஸ் சொன்னாங்க, இங்கே கற்றுக்கிட்டதெல்லாம் அவ்வளோ அருமைன்னு சொன்னாங்க. ரொம்ப பாராட்டணும் நம்ம ராமசாமி. இந்த உரம் இந்த கை தட்டுங்கப்பா, இந்த உரம் அருன்னு சொல்கிறேன். அது கூட ரொம்ப அருமையாக சொன்னேன், அந்த விஷயத்தை அருமையாக சொன்னேன். ஸோ நாம் என்ன, சுவாமிஜி உடம்புல இத்தனை தெய்வத்தை பார்த்தோம், இது தெய்வ உடம்பு சுவாமிஜியை பார்க்கும் அப்படின்னும் போது அந்த ஒரு சின்ன கோடு சுவாமிஜிக்கும் தெய்வத்துக்கும் ஏதாவது வித்தியாசம் இருக்கா? குரு வேறு தெய்வம் வேறா? ஆனால் குருவும் தெய்வமும் ஒன்று தான் தெரியல, இது இல்லை அது தெரியல. இதை கண்டினியூ நம்ம சுவாமிகள் அது விளக்கம் பண்ணுவார். நம்ம எதை கொடுத்துட்டா அவர்கள் மரமாக்கி செடியாக்கி எதுனா பண்ணுவார், இல்லை சும்மா ஏதோ ஒரு கதையை சொல்லிடுவார். அவர் திருப்பி திருப்பி சொல்கிற கதையே சொல்லிட்டு இருப்பார். புது அட்வான்டேஜாக அட்வான்ஸ் கதையெல்லாம் வரணும், அது எதுனா ஒன்றில் படித்து சொல்வார், புது அட்வான்ஸாக எடுத்துகிட்டு வருவார். அப்போ எவை சிறந்தது? சுவாமிஜி நமக்கு தெய்வத்தை எல்லாம் காண்பித்தார். இப்போ தெய்வத்தோடைய நிலை என்ன? அந்த சுவாமிஜி காட்ட வேண்டிய நிலை நியாயமானது. இந்த உத்தமமான அதனால்தான் சுவாமிஜி வராருன்னும் போது ஒரு காபி டீ எல்லாம் வருது. நாங்கெல்லாம் வந்து இதுக்குதான் எல்லாம் சாட்டாச்சு, எங்களுக்கு ஒன்றும் கிடையாதுன்னு வர்றாங்க. பானம் கூட வைக்கிறது இல்லையா? போக போக சாயங்காலத்து தான் பானம் வந்துட்டாங்க, அதுவும் எப்போ நிறுத்துவாங்க தெரியாது. ஆல் ஆர்டர் பை ஹூ? ஆல் ஆர்டர் பை மீ. வாட் இஸ் தி ஆர்டர்? தட் இஸ் தி ஆர்டர். என்னடா ஆர்டர்னா அதுதான் ஆர்டர், நீ பேசக்கூடாது, அதுவே ஆர்டருன்றது தான் அர்த்தம். அங்கே ஏன்னா என்ன சொல்லுவாங்க, நான் எதனா பேசலாமா? உன் மனைவி பேச சொன்னாலாம் உன்ன பேச முடியுமா? இன்னைக்கு இப்போ பேசுன்னு சொல்லியிருக்கா, நான் பேசலாம். ஆனால் அவள் வேணாம் சொன்னால் பேசலாம். நான் மனைவி பேச்ச கேட்கவே மாட்டேன், அது அவள் தான் சொல்லி கொடுத்தான். புரியுதா? அவள் சொல்லி கொடுக்கறது என்ன, என் பேச்ச கேட்கலன்னு வெளியில் சொல்கிறேன் நீங்கள். ஆ அப்படியே அதை நான் எப்போ சொல்கிறேனோ அப்போ தான் சொல்லணும். ஆ அப்படி யார்கிட்ட சொல்லணுமோ அப்போ தான் சொல்லணும். ஓஹோ அப்படி எப்போ சொல்கிறேன், யார்கிட்ட சொல்கிறேன், இதுதான் மூணு முக்கியம். இதுதான் நம் வாழ்க்கை. என்ன செய்ய போகிறோம், எப்படி செய்ய போகிறோம், எதை செய்ய போகிறோம், கர்மாவுடைய பெரிய அவ்வளவுதான். என்ன செய்ய போகிறோம், எதை செய்ய போகிறோம், எப்படி செய்ய போகிறோம், இந்த மூணு தான் ஒரு ஆன்மா சரீரத்துள்ள வந்து சரீரம் எடுத்த உடனே இந்த மூணு தான் வரும். அந்த இடத்துல என்ன மாறுது, மாறுபாடு என்ன? இந்த ஆன்மா ஒரு மிருகத்துள் போனா, அதாவது ஒரு கூலியோ சிங்கம் அந்த மாதிரி போனால் அதனுடைய என்ன செய்வது, அதுக்கு விதிக்கப்பட்டது என்ன, பசிக்கிறதா பாரு அழி தின் அவ்வளோதான். குரங்கு குட்டி போட்டு இந்த லாஜிக்கு அது கொண்டு வரது இல்லை, அது என்ன செய்யும் அதுதான் செய்யும். அந்த தர்மத்தை அது கடைபிடிக்கிறது. ஒரு பறவை அது பறக்கணும், முட்டை போடணும், அதை காப்பாற்றணும், அதை வெளில அனுப்பிச்சோம், அந்த தர்மத்தை அது கடைபிடிக்கிறது. அது வந்து மனுஷன், இவன் எந்த தர்மத்தை கடைபிடிப்பான்? அப்படி வரும்பொழுது நாம் இந்த மாதிரி பறவை மாதிரியோ சிங்கம் அதாவது மிருக மாதிரியோ இருக்கோமா, அல்லது மனிதனாக இருக்க போகிறோமா? என்ன செய்வோம்? மனிதனாக இருந்தால் அதை கடைபிடிக்கிறது என்னென்னலாம் பக்குவத்தை அடையணும், எப்படி செய்வோம்? என்ன செய்வோம், எப்படி செய்வோம், செய்வது என்ன, அதாவது எப்படி அது அதனுடைய முக்கிய ரிசல்ட் என்ன, அந்த ரிசல்ட் என்ன, நான் நல்ல முறையில் பாவம் புண்ணியமற்று வாழ்ந்தால் என் பிரிவு முடிந்தது, இல்லையில் இதன்படி எனக்கு பிறப்புகள் ஏற்படும். இந்த பிறப்பில் நீ இன்று நல்லா புரிஞ்சுக்கோங்க, நீ இன்று இப்போதைய உன்னுடைய பேலன்ஸ் பிரகாரம் பார்க்கும்போது அடுத்த ஜென்மத்தில் நீ மிருகமாகத்தான் பிறக்க வேண்டும் அப்படின்ற கணக்கில் வந்துச்சுன்னா அங்கே போய் பிறக்கப்போ. அதனால தான் பெரியவர்கள் எல்லோருமே சொல்றது, பிறப்பு மனிதனாக பிறப்பதே அறிந்து அந்த மனிதனிலும் உன்னை மறவாமல் வேண்டும் எனக்கு வரணும்னு கேட்குறாங்க. நான் கூட உங்களெல்லாம் கேட்குறேன், என்ன மறக்காம இருங்கப்பா, வந்து அவளை பாருங்க. இது இப்படி கேட்குறது, உன்னை மறவாமல் இருக்க வேண்டும்ன்ற அந்த வரன் வாங்குறாங்க எதற்காக, அதாவது அஷூரிட்டி நான் மனுஷனாக தான் பிறக்க போகிறேனா அப்படின்ற அஷூர் அனுபவிக்கிறாங்க. தெய்வத்தில் அப்பவே வரனாக கொடுத்தா சரி, வரன் குடியா மிருகத்தில் கொண்டு கொடுத்துறாங்க, உன்னை மறவாமல் இருக்க எல்லாருக்கும் ஒன்று தெரியும், அதாவது வெளியில் சொல்லக்கூடாது சொல்ல முடியாத ஒன்று, மனுஷன் நீங்கள் நம்ம ஆசிரியத்தில் தெரிஞ்சிக்கக்கூடிய ஒன்று என்ன, நீ என்னுடைய ஸ்தலமாகிய தெய்வ ஸ்தலமாகிய ஒரு இடம் குருவாயூர் என்பது எல்லோருக்கும் தெரியும், அங்கு ஒரு யானை, சிறந்த ஒரு யானை, சிறந்த ஒரு நல்ல ஆன்மா அந்த யானை, அந்த யானை யார் தெரியுமா, நம்ம யானை இல்லை, அந்த யானை யார், ஒரு உயர்ந்த மகரிஷி தவம் செய்கிறான் என்னை குறித்து, என்னை குறித்து தவம் செய்து என்ன எந்த செயலுமே என்னை குறித்து தவம் செஞ்சுட்டு அந்த வேலை பண்ண, அப்படிப்பட்டவர் ஒரு நாள் முழுவதும் என் பெயர் சொல்லவில்லை, என்னை மறந்து விட்டார். நான் காரண காரியெல்லாம் இங்கே கதை சொல்லவர், அதெல்லாம் நம்ம சொல்லுவாங்க, எங்கள் மாமியார் கதைக்கு ஃபேமஸ், நம்மெல்லாம் அங்கங்கே சொல்கிறதுக்கு தான் ஃபேமஸ், ஜோக்குன்னா நம்ம சொல்லுவோம் அது நல்லது. அவன் ஒரே ஒரு நாள் என்னை ஜபத்திலிருந்து மறந்துட்டான், என்ன மறந்துட்டான் அவ்வளோதான், அவன் அங்கே ஏதோ ஒரு சூழ்நிலை, அதை நான் சொல்ல விரும்பலை, அந்த சூழ்நிலையின் காரணமாக மறந்துட்டான். நம்ம கூட பண்ணுறோம், காலையில் அவ்வளோ சாமிக்கு நீ வாழ்க்கையத்தில் மறந்து போயிட்டுமே, சாமியத்துக்கெல்லாம் பரவாயில்ல, நம்ம சாமி தானே, நம்ம சாமி தானேன்ற அந்த பாவனை வரணும், அதுக்கப்புறம் தான் நம்ம எஸ்கியூஸ் கொடுக்கலாம், பாவனையே வராது எஸ்கியூஸ்லாம் அதெல்லாம் எனக்கு பெரிய மச்சம், பாவனையே இல்லாத ஒரு எஸ்கூஸ். அந்த நேரத்தில் அந்த ஒரு நாள் முழுவதும் மறந்து விட்டான், மறந்தது. அன்று மாலையில் ஒரு பையனை போட்டு இந்த பையன் பண்ணி மீதானா, ஆமாம் ஒரு சின்ன பையனை போல நான் போனேன், ஏன்னா என்னை மறந்துவிட்டான், இவனுக்கு புகட்டணும் போய் அவனது குடில் வாயிலில் அமர்ந்து கொண்டேன், அபாட கேசவா மாதவா என்று அவன் ஐயோ இறைவனை மறந்து விட்டோமே என்று யோசித்திருக்க வேண்டும் அல்லவா, ஆனால் யாரா நீ, எங்கேருந்து வந்தாய், நேரம் கட்ட நேரத்தில் எங்கடா வந்து மாட்டின, இந்த காட்டை தேடி ஏண்டா வந்த, எப்படா வந்த என்கிற. உடனே நான் என்ன சொல்கிறேன், அப்பா நாராயணா நீ தாண்டாப்பா படுத்துகிற, ஒன்னால் தாண்டா இவ்வளோ தூரம் வந்தேன், யாரா அவன் நாராயணன் எங்கே இருக்கான் உன் தோழனா? அப்போதும் தன்னை உணர்ந்து கொள்ளவில்லை. உன் தோழனா எங்கே இருக்கான்? தனியாக வந்துட்டியா? தோழனோட வந்து தொலைச்சிட்டியா? எங்கடா இருக்க? ஏண்டா இந்த ஆபத்தில் இருக்க? அதாவது பக்தியில் இருந்து விட்டால் எனக்கு கர்வம் வராதுன்னு சொல்லவே முடியாது. இந்த பக்தி காரணத்துக்கு தான் கர்வமே அதிகம். கை தட்டுவான். எல்லாம் வேதம் 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 வேதாந்தோ எல்லாம் பறிச்சு கரைச்சி குடிச்சுட்டேன் அப்படின்வான். குடிச்சா அவனுக்கு கீழே வந்துட்டு வர. ஏன்னா அந்த மூலாதாரம் அதெல்லாம் வேத வேதாந்தம் எதுவுமே தேவையில்லையா? பக்தியில பாசத்தோட செய்யுங்கயா, நிச்சயமா பானகம் வைங்கயா, நல்லது நடக்கும். அப்போ இவர் என்ன சொல்கிறார்? நான் என்ன சொல்றேன், எப்பா நான் வந்திருக்கேன்ப்பா, இந்த மாதிரி இருக்கேன்ப்பா. ஏண்டா உன் நண்பனோட வந்திருக்கியா? உன் நண்பன் எங்க போனான்? நான் சொல்ல அவன் கேட்கிற, நான் சொல்ல இந்த கண்ணன் காட்டில் என்னெல்லாம் பண்ணியிருக்காங்க. இப்போ நமக்கு தாகம் இருக்கு, வசிக்காது, சாப்பிடணும், வெண்ணெய் வேணும், என்ன கொடுப்பாரு? நீங்கள் எதனா கொடுப்பீங்களா? எதனா பசிக்கிறது ஆகாரமாக இருக்கா? ஏதோ ஒரு குடில், நீ ஒரு ரிஷி, உங்ககிட்ட எதனா பழங்கள் இருக்கா? எதனா இருக்கா? இந்த இயற்கை மொத்தமே பகவான், உலகமே பகவான். ஆனாலும் உங்ககிட்ட வந்து நான் ஒரு யாச்சகம் கேட்குறேன், பசிக்கிறது எனக்கு எதனா போகணும். டே பகவான் பற்றி பேச உனக்கு என்னடா இருக்கிறது இருக்கு? உனக்கு பசிக்கிறதுன்னு போட்டு சாப்பிட்டு எல்லாம் என் தோட்டத்தில் வளைந்தது. என்ன சொல்ற? எல்லாம் என் தோட்டத்தில் வளைந்தது. இந்த அட்டுக்கோ நாலு மாம்பழம் நம்ம இனிப்பா இருக்கோம், உன் மயில் ஆறும் சாப்பிட்டு போ. நான் கனியை சாப்பிடுங்க, பாதி சாப்பிட்டு சுவாமி உண்மையிலே இது ரொம்ப டேஸ்ட், ரொம்ப அழக, இவ்வளோ ருச்சியாக இருக்கும், இந்த நீங்கள் சாப்பிட அப்படின்னு கொடுக்க. எச்சல் பண்ணி அங்கே கொடுக்கணும், நல்லா இருக்குது. யாம் பண்ணி இங்கே யாமரம் எப்படி இருக்கும்னு எனக்கு வச்சு தெரியாதா? நீ கொடுத்து தான் எனக்கு தெரியணுமா? இது இப்படி தான் இருக்கும்னு எல்லாம் தெரியும். அவரை பார்த்து இருக்கிறேன், சுவாமி நீங்க ஜபம்லாம் பண்ணீங்க போல இருக்கேன். என்னடா என்ன ஏதோ வித்தியாசமா பேசுற சுவாமி? உங்களை பார்த்தால் தேஜோமயமாக இருக்கிறது. சும்மா நம்ம ஏதோ ஒரு பிட்டு போடணும், அந்த தேஜோமயம் எவ்வளவு அருமையாகும். ஏய், எல்லாம் பகவான் செயல்டா, நாம் பண்ற ஜபத்துக்கு பகவானே இறங்கி வரான்டா. ஓ அப்படியா சுவாமி? பகவான் எங்கே இருக்கிறார் எனக்கு தெரியாது. ஏய், இதெல்லாம் பேசா, அதெல்லாம் அவ்வளோ சுலபம் அல்ல, நடக்கும், பேசாதே. நான் சிரிக்கிறேன், சிரிப்பு கேட்கவே அந்த சிரிப்பு பார்த்தாலே சில பேர் போகலாம். ஏன்னா மனசில் கல்மிஷம் இருந்தால் நான் சிரிக்கிறது அவனுக்கு போகுமா? மனசில் கல்மிஷம் இல்லைன்னா நான் சிரிக்கிறது தெய்வீகமாக தெரியும். இதுதான் என் சிரிப்போட வித்தியாசம். அதை கைதட்ட. ஆஹா, எங்கள் அம்மா நீ சிரிக்கிற, ஏதோ நம்ம தப்பு பண்ணிட்டோம், அவள் தத்தரா அப்படின்றது சில பசங்களுக்கு மனசில் அப்படி குறைக்கும். ஆனால் கொஞ்சம் அப்படி அப்படி பாலையிலேஸ்டாக போவோம். சொல்லல நம்ம நம்ம அப்படியே கொஞ்சம் ஏன்னா தெரிஞ்சு போச்சு விஷயம். அவன் சிரிக்கும் போதே அந்த விஷயம் வச்சுட்டா நம்ம கேள்வி. இதே தப்பு செய்யாத இருக்கும்போது அம்மா சிரிக்கும். அம்மா நீ சிரிப்பு அழகு டார்லிங் டார்லிங் ரொம்ப அழகாக இருக்க நல்லா சிரிக்கிறேன். ஏன்னா அந்த தப்பு செய்யலை அதான் வித்தியாசம். தெய்வத்துக்கிட்ட பழகத்தான் தான். அப்போ நான் சிரிப்பதை பார்த்தவருக்கு என்னடா என்னை பார்த்து கல்விஷமா சிரிக்கிறேன் என்று கையை விரித்த சிரித்தவர்களுக்கு நான் உடனே அவருக்கு புண்ணிய பலம் நிறைய இருக்கு பெரிய மகரிஷி அந்த ஒரு நாள் அவருடைய நேரம் இது வந்து யாசை சொல்லுவார் நாங்கள் தீர்மானம் பண்ண இல்லை நான் சொல்வேன் அவருடைய நேரம் அவர் தான் தீர்மானம் பண்ண கருமா அது எங்கெங்கயோ வந்ததுல இவ்வளோ பாவம் மட்டும் தனியாக அதாவது வீட்டை பெருக்கிறோம் எப்பவுமே சாஸ்திரத்தில் என்ன சொல்லுது வீட்டை பெருக்கி குப்பையை நடுவில் வைக்காத மூலையில் வைக்காத எடுத்து கொடுத்து யாரும் சொல்லியிருப்பாங்கப்பா பழைய காலத்துலலாம் இந்த காலத்தில் வேக்யூம் ஃப்ரைன்னா அந்த குப்பை வேக்யூம் உள்ள தானே இருக்குது அது மூலையில் தானே இருக்குது அந்த வேக்யூம் அப்போ குப்பை எங்கே இருக்குது மூலையில் தானே இருக்குது கை தட்டுங்கப்பா இதுக்கெல்லாம் நல்லதெல்லாம் சொன்ன கை தட்டுங்க அப்போ குப்பை அதாவது சிறிய விஷம் உன்னிடத்தில் இருக்கிறது புண்ணியமோ எக்கச்சக்கமாக இருக்கு உங்ககிட்டலாம் வந்து ஃபுல்லாக விஷம் துக்கணும்னு புண்ணியம் அதனால் டைசைட் அதையும் இதையும் கம்பேர் பண்ணப்பட ஸோ இத்தனோண்டு புண்ணியம் உங்ககிட்ட அங்கே வந்து அவ்வளோ இருக்குது அதனால் அவருக்கு பயமாக போகிறேன் ஏன் மொத்த புண்ணியத்தை நான் வாங்கி கொண்டுடணும் குப்பை குப்பையாகவே போட்டோம் அவ்வளோதான் அப்படின்னு நான் வந்து விஸ்வரூபமாக நிற்கிறேன் கண்ணா உன்னை மறந்து விட்டேனடா என் புத்திடா என்னடா பண்ணோம் அது மாமல்லா எத்தனையோ சினிமா பார்த்துக்கிங்க டிவிலாம் பார்த்துக்கிங்க எத்தனையோ கதைகள் படிக்கிறீங்க அதே தான் காலைல விழுவாங்க மன்னிக்கப்பா நம்மெல்லாம் பண்ணுறதான் ஒன்று புதுசு நம்ம பசங்கள்லாம் பண்ணுறோம் இதை ஒன்று அம்மா சாரிம்மா அப்புறம் திருப்பி அதே தான் பண்ணுவோம் அப்புறம் அம்மா சாரி அதே தான் பாவம் அழுகிறார் கண்ணா என்னை உன்னை மறந்து விட்டேனடா என்னடா உன்னை கொண்டாடினேடா நான் இப்படி ஐட்டனே புத்தி மண்டை 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 பகவானே எனக்கு ஒரு பிறவி கொடு அந்த பிறவியில் உன்னை நான் உணர வேண்டும் எப்பொழுதும் என் தலையில் இந்த கணத்தில் நீ இருக்கும் அவ்வளவு அந்த தலை மேலே நீ இருக்கணும் மகிஷாசுரன் கேட்டான் அது அது வேற வரன் அதெல்லாம் நான் சொல்ல வரேன் ஆனால் இந்த ஒரு சின்ன விஷயத்துக்கு தான் செய்த தவிர அப்படி உணர்னா இன்னைக்கு வந்து சாரி இனிமேல் நான் செய்யவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மெஜ்ஜந்துக்குள்ள சாரினாக்கா எங்கேயோ யாரோ சொல்லணும் பாவம் அதெல்லாம் நம்ம மாறோம் அப்படி செய்யக்கூடாது இந்த இடத்துல நீ செய்யும் தவறை உணரணும் ஐயா பகவானே கோவிந்தா நாராயணா கேசவா நான் எப்போதும் உன்னை மாதவா கேசவன் தான் கூப்பிடணும் நாராயணான் தான் கூப்பிடணும் எதுவுமே வேண்டாம் என் தலையில் உட்காரு எனக்கு அப்படி ஒரு வரணும் என்ன பிறவி வேணா எடுத்துக்கிறேன் பிறவியில் நான் என்ன வேணா வரேன் என்னுடைய நான் பண்ண பாவத்திற்கு ஏற்றார் போல் எந்த பிறவி அமையும்ன்ற கேட்குறார் கேட்ட உடனே நான் சொல்கிறேன் நீ எடுத்த பாவத்து மூட்டையில் உழுண்டனா ஆனால் சரீரத்தில் பெற்றா வரலாம் யானை இருக்கிறதுலேயே குறைந்த பாவம் பண்ண யானையோட ஜென்மம் கிடைக்குமா கை தட்டு ஆதிலும் யானை ஆதிலுக்கும் போகாது அங்கே அது குணன அதிசயத்தை பார்த்தா அது சரியாக வரும் ஆதிலும் தெய்வ காரியங்களுக்குன்னு பிறக்கிறேன்னா அதுவும் கேட்டவனே என்ன என் பிறப்பினம் மாநில பிறப்பே போடணும் அதெல்லாம் எதுக்கு நமக்கு ஏதோ ஒரு பிறப்பு ஒன்றை மறக்காமல் இருந்தால் போகணுன்ற அளவுக்கு நம்ம கேட்கணும் அது கை தட்டு அது நான் கொடுக்க மாட்டேன் என்ன அவருக்கு அவ்வளோ புண்ணியம் அந்த இது கொடுத்தேன் ஏன்பா பேலன்ஸ் இருந்தால் தானே பாராமல் கொடுக்க முடியும் இங்கெல்லாம் ஒன்றும் இல்லை உங்களுக்கு அழுக்கு மூட்டை கம்மியும் இல்லை அழுக்கு மூட்டை ஜாஸ்தி புண்ணிய மூட்டை இத்துணுன்று இத்துணுன்னு தான் இருக்கும் ஒரு ஒரே ஒரு ஒட்டடக்க உழுகுது அது கேட்டால் ஒன் வீட்டு புண்ணியம் அதான் அப்படின்னு நான் சொல்கிறேன் யார் யார் வீட்டில் எவ்வளோ ஒட்டடக்க உழுது சொல்லட்டோமா சொன்னால் அசிங்கம் வாண்ட அப்போது மாதவா கேசவா நாராயணா நான் எப்பவுமே உன்னை சொல்லணும் மாதவா கேசவா நாராயணா ஓ அப்போ டேய் யானை பிறப்பெடுத்து நீ எனது கோயிலில் சேவை செய்வார், நான் உன் மீது அமர்ந்து போய்கொண்டிருப்பேன். அதாவது இந்த இடத்துல ஒரு தர்மத்தை நல்லா பார்க்கணும். இதெல்லாம் வெளியில் சொல்கிறதில்லை, நமக்கு மனசார தெரிந்தது. அன்று அந்த ஆத்மார்த்தமாக அந்த யானை செய்யவும் நானும் அழகாக அமர்ந்து சேர்ந்து கொண்டிருப்பேன். அந்த தெய்வீகம் அன்று இருந்தது, இன்று இல்லை. அதை தான் சொல்கிறேன். ஏன் ஒரு ரிஷி தினமும் என்னை சுமந்து சுத்தரார் என்னும்போது அந்த இடமே தெய்வீக தன்மையாக இருக்கு. அதே தான் அதே லாஜிக்கில் தான் வரேன் நான். இறைவன் குருவை படைத்தாரா, குரு இறைவனை கொடுத்தா, அதே லாஜிக் தான். அந்த இடமே தெய்வீகமாக இருக்கு. அந்த இடத்துல பகவானை சுமந்து அந்த யானை மட்டும் நாராயணா என்று சொல்லும் அந்த அளவிற்கு அது புண்ணியம் சொல்லும். அப்பா அப்பா அன்று நீ பார்க்கலாம் அப்படி சுவாமி பரந்தாமா, அன்றோடு எனக்கு முக்தி கிடைக்குமா, நான் உனது வைகுண்டத்தில் வந்து இருக்க முடியுமா, அதுக்கு இத்தனை காலம் நீ எனக்கு சேவை செய்தால் ஏதும் என்னாலே என்னை குறித்து, அதாவது அது சாப்பிட்டா ஒரு வேளை தான் சாப்பாடு கம்மி, தியானம் ஜபம் எதுவும் உங்களுக்கு ஐயா பற்றியும் தெரியாது, அது அதனுடைய விவரங்கள் தெரியும். தியானம் ஜபம் மட்டுமே செய்யும், அவ்வப்போது கம்மியில் வைப்போம். எதை நினைத்து நான் அன்று பாவம் செய்வேன், பகவானே ஒரு நாள் உன்னை மறந்தது எவ்வளோ பெரிய குற்றமடா, அவர் அப்படி அழுகுறாரு. ஒரு நாளாவது உன்னை ஞாபகம் வச்சுக்கிறேன், நீங்கள் அழுகும். ஒரு நாள் ஒரு வேளை உன்னை மறந்து விட்டேனே, எவ்வளோ பெரிய குற்றமடா நான் செய்வேன் அப்படின்னு அது அத்தனை பேர் அத்தனை வாட்டி அழுது இன்று ஒரு ஜோதிடாக ஆவார். இதுதான் உண்மை தத்துவம். அதனால் நம் பாவத்திற்கு ஏற்றாற்போல் நமக்கு என்ன ஜென்மம் கிடைக்குமோ அதுதான் கிடைக்கும். மனுஷ பிறவையா, அடுத்த ஜென்மத்தில் நான் பாவம், இந்த ஜென்மத்தில் பாவம் பண்ணுவேன், அடுத்த ஜென்மத்தில் கண்டினியூ தி பாவம், யோ கண்டினியூ தி பாவம், பிகாஸ் யூ ஓன்ட் கெட் தி சேம் சரீரம், யூ வில் கெட் தி டிஃப்ரெண்ட் சரீரம் வித் டிஃப்ரெண்ட் ஃபார்ம் ஆஃப் பாவம். அதுதான் ஏ லாஜிக், ஓ லாஜிக் வேறு, ஏ லாஜிக் வேறு. அதனால் பாவத்தையும் புண்ணியத்தையும் சமானமாக்கி இப்பயே பண்ண ஒரு பொழுதும் உன்னை மறக்காமல் இருக்க வடமருள்வார், வேற எதுவுமே கேட்காத. ஆனால் நம்ம என்ன சொல்லணும், ஒரு பொழுதும் டிவி சீரியலை நான் மறக்காமல் இருக்க வேண்டும். ஒரு பொழுதும் அந்த என்ன யார் எதுவும் பார்க்குறாங்களா, ஃபோனில் என்ன யூடியூபா, யூடியூபு வைஃபு எஸ்யூபு என்னென்னமோ இருக்குது, வால் யூடியூப்பு அப்படி நம்ம பசங்களுக்கா காதில் அது தவிர்க்கிறான் பார், காதே கதி பாட்டே கதி எல்லாமே காதுலேயே இருக்கும். ஒரு நாளைக்கு காது புஷ்ஷுன்னு புக வரப்போ இன்னாடானே செவிடு, ஐயோ ஐயோ அன்னைக்கு நான் இந்தவெல்லாம் கேட்காம இருந்தேன், இந்த மாதிரி செவிடாக இருக்குமா அப்படி. நீ பண்ண பாவத்தை நீ தானே அனுபவிக்கிறாய், இன்று செய்யாதே என்றால் அம்மா தூங்கிட்டான் வச்சுக்கோக்கா. அம்மா தூங்குவது எப்போது யாருக்குடா தெரியும் உங்களுக்கு, 24 மணி நேரமும் உழைப்பவளை பார்த்து அவள் தூங்குகிறாய் என்றால் என்ன, அந்த சரீரம் தூங்கத்தா அவள், அதுக்கு ஒரு ரெஸ்ட் அவ்வளோதான். உங்கள் தாற்றா தம்பி நான் நல்லவன், எப்போ அவன் என் பண்ண அதிகம் அவன் நபரன் டாலிங். அதாவது 24 நேரங்களிலும் உழைக்கிறாள். அதனால் அவளுக்கு தெரியாது, அவளுக்கு தெரியாது, எத்தனை பேர் அவளுக்கு தெரியாது. கடவுளுக்கு தெரியாமல் நாம் தவறு செய்கிறோம் என்றால் கடவுளுக்கு அல்லடா முட்டாள், உனக்கு உன் மனசாட்சிக்கு தான் அது. கடவுள் நான் ஏன் கவலைப்பட போகிறேன், நீ செய்கிற ஒவ்வொரு தப்புக்கும் நீ தான் அனுபவிக்க போகிறாயாண்டி, நான் அல்ல. எனக்கு என்ன அதை பற்றி, நான் வந்து உக்காந்து உனக்கே சொல்லணும் நீ ஏன் இந்த தப்பு பண்ணுறன்னு. பண்ணிட்டு போ, என்ஜாய், மூட்டை சேர்த்துக்கோ அனுபவி, அதுவும் என்ஜாய். நாளைக்கு காதில் இந்த புகை வந்தால் அது டபுள் என்ஜாய். ஒரு வெடி எடுத்து காதில் போட்டு ஏற்றிருங்க நைட்டு, என்ன இவனுக்கு நல்லா சிம்பிளே. இன்னைக்கு வர எலக்ட்ரானிக் ஐட்டம் ஒழுங்காக இருக்கா இல்லை, அதனால் நம்ம காதில் போட்டு நான் தூங்கும்போது அந்த பேட்டரி நீக்கி டொக்குன்னு நினைக்கணும். அது உள்ளேருந்து வரப்போக்க காதில் போய் காது டொப்புன்னு இருக்கும். அப்போ காது போக வரும். நீங்கள் என்ன பண்ண முடியும்? ஐயோ இந்த கம்பெனி தான், இந்த கம்பெனி பண்ண தப்பு, இதை வாங்கவே அது அதுக்கு ஒரு டியூப்பில் போட்டுருவாங்க. இந்த கம்பெனி தான் யோ வச்சுருந்தா வேண்ட தப்பு இல்லை, கம்பெனிக்கான மேனுஃபேக்சரிங் தப்பு போடலாம் இல்லையா? அதான் பாவத்தையும் புண்ணியத்தையும் சம்பாதிப்பது யாரு? எப்பட வாய் திறந்து சொல்லுங்கப்பா, நீங்கள் தான். ஸோ எந்த ஒன்றும் இல்லையா வேலை, எல்லாத்தையும் என்கிட்ட கொடுத்துட்டீங்களான்னா அப்போ நான் பார்த்துக்கிறேன், நம்ம எதுவும் கொடுக்க போகிறதில்லை. ஏதாவது ஒரு பாவம் சொன்னால் ஒரு பைசா ஒரு கணக்கு வைப்பேன், பைசா கணக்கு. சின்ன பாவம் பண்ணால் ஒரு சின்ன ஒரு 10 கிராம் தங்க காசு. நம்ம அதுவே இந்த காலத்தில் போகிறாருப்பா நமக்கு. ஏதோ நம்மளால் முடிஞ்சது ஆசிரமம் கொடுத்துட்டு போகலாம். பெரிய பாவம் பண்ணால் 1 கிலோ தங்கம், அதுக்கு மேலாம் நான் ஆசைப்பட மாட்டேன். ஆனால் எது பெரிய பாவம் எது சின்ன பாவம் நீங்கள் யோசிச்சு. 1 கிலோ தங்கம் கொடுக்க போகிறீங்களா இல்லை 10 கிராம் கொடுக்க போகிறீங்களா இல்லை கிராமே இல்லை ஓ எங்கிட்டேருந்து வாங்கிக்க போகிறீங்களா? புண்ணியம் பண்ணால் என்கிட்டேருந்து வாங்கிக்க போகிறேன். அப்போது இந்த இடத்துல வந்து நல்ல புண்ணியம் பண்ணாலும் 1 கிராம் தங்கம் தான் கொடுப்பேன். அப்போது 1 கிலோ தங்க நீங்கள் கோடி கோடி புண்ணியம் பண்ணாலும் 1 கிராம் தங்க தான் கொடுப்பேன். கொடுத்துட்டு என்ன சொல்லுவேன், டே இது உன் கையில் இருக்குது, இது வந்து பாவ செயல், எனக்கு தானம் கொடுத்துட்றா கண்ணு. அந்த பாவ செயலும் இல்லாமல் இருக்கும்ல, ஏன்னா ஒரு 10 பைசா கையில் வந்தால் இந்த மனசு எவ்வளோ ஆட்டம் போடுது. அந்த ஃபோன் கையில் இருக்கிறதானே அத்தனை ஆட்டம் போடுது. நம்ம ஓனை தூக்கி போட்டால் ஒன்றும் இல்லை இல்லை. அந்த மாதிரி மனசு எவ்வளோ ஆட்டம் போடுது, ஒரு 10 காசு எவ்வளோ மனசு ஆட்டம் போடுது. அதுக்கு பதிலாக அந்த 10 காசு நல்ல தனம் பண்ணுறவங்களுக்கு கெடுதல் ஒன்றும் பண்ணலையே. எப்பா யாச்சகமாக வந்திருக்கிறேன், நான் கொடுத்த அந்த 1 கிராம் எனக்கு திருப்பி கொடுத்துடு. அப்போ நீ என்ன சொல்கிற, ஐயா இந்த 1 கிராம் இல்லை அது விலை மதிப்பு இல்லை, அது தேவையே இல்லை. இந்த ஆன்மாவை உனக்கு சமம், இந்த தேவைதாயும் அது ரெண்டு நாளாக சொன்னாலும் நான் கொண்ட கிளியே சொன்னேன். ஆனாலும் ஒரு என்ன வரல, மருந்து கேட்ட பானம் வரல. நம்ம டாக்டர் அட்லீஸ்ட் அந்த அதிமதுரம்னு ஒன்று இருந்தது, தொண்டைக்கெல்லாம் வந்து அதிமதுரத்தை போட்டு கொஞ்சம் தண்ணி, அவங்களாம் பிரதமாக சொன்னாங்க, பண்ண அம்மா சொன்னாங்க, அதிமதுரத்தை நெசுக்கி தண்ணியில் போட்டு அது பொடி போட்டேன். சித்தாரத்தை அது பொடி கொஞ்சம் போடணும், சித்தாரத்தை அதிமதுரம் ஒரே உள்ள அளவு கொடுக்கணும், அதை போட்டு பொடி போட்டேன். கொஞ்சோண்டு பணம் பொடிக்கத்தேன் ஒரு கொஞ்சோண்டு இருந்துச்சு, அது இருந்து சார் அப்போ கீழே அப்படி ஒரு தமிழை வேலை போட்டேன். என்ன திக்க தெரியுமா, அதெல்லாம் கொடுக்க மாட்டாங்க. நம்ம கேட்டு பிரயோஜனம், பாவம் என்ன புண்ணியம் என்ன இரண்டும் யார் கையில் இருக்கிறது? நம் கையில். உன் பாவம் பிறப்பால் நீ என்ன பிறப்படைய போறா என்பது. இந்த மாதிரி நம்ம வந்து பாவம் பண்ணி ஒரு மிருகமாயிட்டா அந்த மிருகத்துக்கு நம்ம வந்து தெய்வ ஞாபகம் இருக்கணும், இல்லைன்னா போச்சு, திருப்பி என் சர்க்கிளில் ஆரம்பிப்போ. அதைத்தான் நிறைய வாட்டி அவங்கவுங்க வந்த போதெல்லாம் சொல்கிறாங்க. நம்ம வந்து நிறைய வாட்டி பிறக்கலாம், என்ன இப்போ இப்போ முச்சி வைகுண்டத்துக்கு வந்து யாருக்கு இடம் இருக்காங்க, வந்தவங்களுக்கே இடம் இல்லை, எல்லாம் க்யூவில் நிற்கிது. நீங்கள்லாம் பொறுமையாக, இந்த ஜென்மம் இல்லை இன்னும் பல கோடி ஜென்மம், இந்த உலகம் அழிஞ்சே வந்தால் போதும், அது வெள்ள டைம் நிதானமாக வந்து சரி கை தட்டுப்பா. நிதானமாக வரத்துக்கு கூட கை தட்டுறாங்க.